యతీంద్ర ప్లవణం వందే రమ్య దామాతరం ముని లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమా అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరా యోనిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మరుగ్మ వ్యామోహదత్త వితరాణి ప్రణాయమేనే అస్మద్గురో భగవతోత్త ఏకసిందో రామానుజస్య చరణం శరణం ప్రపద్య మాతాపితా యువతయస్తనయః విభూతి సర్వం యదేవ నియమేన మదన్వయానా ఆద్యత్తనకులపతేర్ బహుళాభిరామం శ్రీమత్తదంగ్రీవళం ప్రణమామి మూర్చున భూతం సరస్య మహతాత్మయ పటనాథ శ్రీభక్తిదార కులశేఖర యోగివాహాన్ భక్తాంగ్రిరేణు పరకాల యతీంద్ర మిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశమునే ప్రణతోస్మి నిత్యం యత్ పదాంబోరుగజ్ఞాన విద్వత్తాశేష కల్మషః వస్తుతాముపయాదోహం యామునేయం నమామితం త్యాదయన్నిక సర్వేషాం త్రయ్యంతార్థం సుదుగ్రహం స్తోత్రయామాస యోగీంద్రః సంబందే యామునాస్వయం నమో నమో యామునాయ యామునాయ నమో నమః నమో నమో యామునాయ యామునాయ నమో నమః శ్రీమత్ కృష్ణ సమాత్వాయ నమో యామున సూనవే యత్ కటాక్షైక లక్షాణాం సులభ శ్రీధర సదా శ్రీవైష్ణవ సంప్రదాయతే స్తోత్ర రత్నమును కొండాడపడుగలదు ఆడవందారుడే శ్రీతుక్తి. எத்தனையோ ஸ்தோத்திரங்கள் பிறந்திருந்தாலும் இந்த சம்பிரதாயத்தில் நமக்கு கிடைக்கும் முதல் ஸ்தோத்திரம் ஆளவந்தாருடைய ஸ்தோத்திரம். ஆளவந்தாருக்கு முன்னால் பல ஆச்சாரியர்கள் எழுந்துருளியிருந்தனர். அதிலும் பிரதானமாக நாதமுனிகள், உய்யக்கொண்டார், மணக்கால் நம்பிகள் ஆச்சாரிய குரு பரம்பரை ஹாரத்தில் விளங்கியிருந்தனர். ஆனால் அவர்கள் பண்ணியிருக்கிற ஆனால் அவர்கள் பண்ணியிருக்கிற எந்த ஸ்தோத்திரமும் நமக்கு இப்போது கிடைக்கவில்லை. நமக்கு கிடைக்கிற ஸ்தோத்திரங்களுக்குள்ளே முதலாவதாக உள்ளது ஸ்தோத்திர ரத்னம். மந்திரங்களுக்குள்ள ரத்னம்னு துவயத்தை கொண்டாடுவர், புராணங்களுக்குள்ள ரத்னம்னு ஸ்ரீ விட்டு புராணத்தை கொண்டாடுவர். அதே போல ஸ்தோத்திரங்களுக்குள்ளே ரத்னம்னு ஸ்தோத்திர ரத்னத்தை கொண்டாடுகிறார்கள். எப்ப ரத்னம்னு சொல்லப்பட்டதோ நாம் அறிஞ்சிக்க வேண்டிய எல்லா விஷயமும் அதில் அடக்கம், மிகவும் மதிப்புடையது என்னும் அர்த்தம் கிடைக்கும். இதுல மொத்தம் 65 ஸ்லோகங்கள். நமக்கு கிடைச்சிருக்கிற நாட்கள் இன்றும் நாளையும் நாளை மறுநாளும் அப்படிங்கிற அளவிற்கு பிரிச்சுட்டோம்னாலும் 22 ஸ்லோகங்கள் ஒவ்வொரு நாளும் பார்க்க வரும். ஆனா ஒரு ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தையே பல மகாச்சாரியர்கள் ரொம்ப விரிவா வியாக்கியானித்து அனுகிரகித்துள்ளனர். பெரியவாச்சான் பிள்ளை ரொம்ப அற்புதமான வியாக்கியானம் சாதித்தார். ஸ்ரீ வேதாந்த தேசிகன் ரொம்ப விபுலமான ஒரு வியாக்கியானத்தை அனுகிரகித்துள்ளார். வியாக்கியானத்தை கொண்டு ஸ்தோத்திர ரத்னத்தை காலக்ஷேப முறையில் அனுபவிக்கிறதுன்னு வச்சிருந்தால் அது கண்டிப்பா ஒரு 65 காலக்ஷேபமானு வேணும். ஆனா நாம ஓரளவுக்கு ஒரு அறிமுகமாக இன்னது அந்த ஸ்தோத்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறத இன்னைக்கு புரிஞ்சுக்கும். ஸ்தோத்திர ரத்னத்துக்கு பெருமை அது நித்தியானுசந்தானத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது. நாம நித்தியமே அனுசந்திக்க வேண்டியது. மற்றொன்று, நம்முடைய தெற்கே தமிழகத்தில் மட்டும் இல்லாமல் வடக்கேயும் பிரசித்தி பெற்றதுன்னு சொல்லணும்னால் அது ஸ்தோத்திர ரத்னம் தான். எத்தனையோ ராமானுஜ சம்பந்திகள் உத்தர பாரதத்தில் இருக்காளர்கள், தட்சிண பாரதத்திலே தமிழகத்தில் இருக்கிறது, ஆந்திரத்தில் இருக்கிறதுங்கிறது அது ஒரு கிரமத்தில். ஆனா உத்தர பாரதத்திலையும் பல பேர் ஸ்ரீவைத்தவர்கள் ராமானுஜ சம்பந்திகளா எழுந்துள்ளிருக்கார். அவர்களுக்கெல்லாம் தமிழ் பாசரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவர்கள் தமிழ் நித்தியானுசந்தானம் திருப்பல்லாண்டு திருப்பாவையை சிரமப்பட்டுத்தான் அறிந்து கொள்வார்கள். ஆனா அவர்களுக்கு எளிதில வர்றதுன்னு சொன்னால் ஸ்தோத்திர ரத்தனம் சதுஸ்லோகி. இது வரைக்கும் தான் வடத்துட்டிக்கார ஆளுக்குன்னு நல்லா தெரியும். சரி, நாம அவர்கள் ஆரோடையும் பேசிட்டு கூட ஸ்தோத்திர ரத்தனத்திலேருந்து கொஞ்சம் தெரிஞ்சுட்டு சொன்னோம்னா தான் அவர்களும் நமக்கும் பேசறதுக்கு ஒரு பொதுவான விஷயமானு கிடைக்கும். இதே இப்ப நமக்கு பெருமாள் திருமொழி தெரியுமே, நமக்கு திருச்செந்தர் விருத்தம் தெரியுமே, அவர்கள்ட்ட பேச போனால் சமப்படுவார்கள். அதனால நீங்க வடக்கே இருக்கிறதுனாலே இந்த ஸ்தோத்திர ரத்தனம் இன்னும் முக்கியமானது. இதை அனுகிரகித்து ஆள வந்தார் ராமானுஜருடைய ஆச்சாரியனுக்கு ஆச்சாரியன் ஸ்ரீவைஷ்ணவ குரு பரம்பரை ஓரளவுக்கு நமக்கு தெரியும். லட்சுமிநாதன் பிரதமாச்சாரியர், அடுத்தது மகாலட்சுமி தேவி, மூணாவது விஸ்வத்தேனர், நாலாவது சுவாமி அம்மாழ்வார். அம்மாழ்வார் காலத்தோட ஆழ்வார்கள் காலம் அவரோட கூடின 10 ஆழ்வார்களோட முற்று பெற்றது. அதுக்கப்புறம் ஆச்சாரியர் கூடிய காலம் தொடங்கிது. அதுல முதல் ஆச்சாரியர் நாதமுனிகள், காட்டுமன்னார் கோவில் அவர் தரித்தவர். நாதமுனிகளுக்கு சிஷ்யர் உய்யக்கொண்டார், உய்யக்கொண்டாருக்கு சிஷ்யர் மணக்கால் நம்பிகள். நாம தமிழ்ல இப்ப நாதமுனிகள்னு சொல்றோம், வடக்க போய் கேட்டா கூட நாதமுனின்னா புரிஞ்சு விடுவார். ஆனா இதே உய்யக்கொண்டார் மணக்கால் நம்பிகள்னு தெற்க சொன்னதான் புரியும், அந்த பேர் வடக்கே இருக்கிறவாளுக்கு தெரியாது. அப்ப புண்டரீகாட்சன் ராமமிஸ்ரர் இந்த திருநாமம் சொன்னாத்தான் அவளுக்கு தெரியும். இதுவே நம்ம திருப்பானாழ்வார்னு சொல்ல முடியும், பான கவின்னா தான் அவளுக்கு புரியும். நம்ம நம்மாழ்வார்னு சொல்றோம், சடகோபன்னா தான் அவளுக்கு புரியும். நம்ம திருவங்கியாழ்வார்னு சொல்றோம், பரகாலன்னா தான் அவளுக்கு தெரியும். ஏன்னா அவர்கள் எந்த சம்ஸ்கிருத திருநாமம் வைக்கப்பட்டிருக்கோ அது வரைக்கும் தான் அவளுக்கு தெரியும். அதே போல உய்யக்கொண்டார் மணக்கால் நம்பிகள் ரெண்டு பேருக்கும் புண்டரீகாட்சர் ராமமிஸ்ரர் அப்படிங்கிறவாளுடைய இயற்பெயர். ராமமிஸ்ரருடைய சிஷ்யர் தான் ஆளவந்தார். இப்ப மடிய மடியா ஆளவந்தார்னு சொன்ன நொல்லியும் அப்படின்னா புரியாது, யாமுனாச்சாரியர் அப்படின்னு சொன்னாதான் அவர்களுக்கு தெரியும். இன்னைக்கு ஒரு சுதினம் நமக்கு ஸ்ரீராம நவமி இல்லையோ, ஸ்ரீராம நவமிக்கு ஸ்தோத்திர ரத்தனம் கேட்கணுமானால் ராமமிஸ்ரருடைய சிஷ்யர் தான் ஆளவந்தார். ராமமிஸ்ரர் தான் மணக்கால் நம்பிகள், அவருடைய சிஷ்யர் ஆள வந்தார். அப்ப ராமமிஸ்ரருக்கு சிஷ்யர் யாரோ அவர் எழுதினதை கேட்க போகிறோம்னால் ராம சம்பந்தம் கண்டிப்பா இருக்கும். மணக்கால் நம்பிகள் லால்குடிக்கு பக்கத்தில் இருக்கிற மணக்கால்ங்கிற கிராமம் அங்குதான் அவதரித்தார். அவருடைய அவதார திருநாமத்தால ஊருக்கு அந்த பேர் வந்ததா இல்ல முன்னாடி அது மணக்கால் ஊர் பேரா இருந்தா அவருக்கு அந்த பேர் வந்ததாங்கிறது தெரியாது. ரொம்ப பெரியவர்களா இருந்தா தங்க பேரால ஊரை மாத்துறது அளவுக்கு அவளுக்கு சக்தி இருந்திருக்கும் இல்லையா. அல்லது இப்ப ஆழ்வார் திருநகரின்னு சொல்றோம், நம்ம ஆழ்வார் பிறந்து ஆழ்வார் திருநகரி ஆச்சா இல்ல, ஆழ்வார் திருநகரில ஆழ்வார் பிறந்ததுனால ஆழ்வார்னு திருநாமமானால் நிச்சயப்படுத்தி சொல்ல முடியாது. இதனாலேயும் அப்படி இருந்திருக்கலாம், அதனாலேயும் இப்படி இருந்திருக்கலாம். ஆனா அதுல அந்த ஊர் பேர் இருந்திருக்குமானால் குருகாபுரின்னு பேர். எந்த பேரு இயற்பெயர் முன்னாடியில இருந்து இருந்திருக்கும். அதுக்கப்புறம் காலப்போக்கில் இந்த பெரியவர் ஆரோ அவருடைய பாதிப்புனால தாக்குதல்னாலே அந்த ஊருக்கும் மற்றொரு பேரும் ஏற்பட்டிருக்கலாம். ஆனா இப்ப திருக்குருகூர்னு சொன்னா அரசாங்கத்திலையும் ஒத்துருக்கும் தெரியாது, பெயர் பலகையும் இருக்காது, ஆழ்வார்த்து நகரின்னு பலகை இப்ப போனோம்னா இருக்கும். அப்படியே கால போறதுல மாறுறது. ஆள வந்தார் ராமமிஸ்ரருடைய சச்சீஸ்வரா இருந்தார். இவருக்கு மற்றொரு பெருமை நாதமணிகளுடைய பேரன். ரெண்டு விதத்துல சம்பிரதாயத்துல பெருமை சொல்லுவார், ஒன்னு திருமேனி சம்பந்தம், இன்னொன்னு ஞான சம்பந்தம். ஞான சம்பந்தம்னா ஆச்சாரியனுக்கு சிஷ்யர், அவருடைய ஞானத்தை இவர் பெற்றவர். திருமேனி சம்பந்தம்னா உறவுக்காரர். இப்ப இன்னார் உறவா இருக்கலாமே, பெரிய திருமல நம்பிகள் அவர் குமாரர் உறவு சொல்றோம். அதே போல பெரிய நம்பிகள் அத்துடாய் அவருடைய குமாரத்தின்னு சொல்றோம். ராமானுஜர் மருமகன் முதலியாண்டான்னு சொல்றோம். ராமானுஜரே பெரிய திருமல நம்பிகளுக்கு மருமகன் சொல்றோம். அப்புள்ளார் அவருக்கு மருமகன் வேதாந்த தேசிகன்னு சொல்றோம். இப்படி இருக்கிற திருமேனி சம்பந்தம் பாருங்க, இது ஒரு தனி பெருமை. சரி, அப்படி திருமேனி சம்பந்தம் இல்லைன்னா இழந்தொடப்பட வேண்டியதானால் அது ஞான சம்பந்தம். அப்ப ஆச்சாரியனுக்கு சிஷ்யனா இருக்கார். தந்தையே ஆச்சாரியனாகவும் இருந்து சரி தனையனே சிஷ்யனாகவும் இருந்துட்டு அப்ப ரெண்டு பெருமையும் கிடைச்சிட போகுதுன்னு அர்த்தம். இப்ப வியாசர் ஆச்சாரியன், அவர் திருக்குமாரன் சுக்காச்சாரியர். ஆச்சாரியன் அவர் தான், தந்தையும் அவர் தானே. வியாசருக்கு தகப்பனா இருந்தார் பராசர மகரிஷி, ஆச்சாரியனும் பராசரர், தந்தையும் பராசரர் சொல்லியது. அநேகமா அந்த நாள்ல இப்படித்தான் இருக்கும். ஏன்னா வெளியில எல்லாம் போய் ஒரு பள்ளிக்கூடம்னு சேர்ந்து படிக்கிற வழக்கம் கிடையாது. தந்தை காலக்ஷேபம் முழுக்க பண்ணியிருப்பார், அவரிடத்துல பிள்ளை கத்துக்க வேண்டிதான். பட்டமோ பட்டப்படிப்போ பல்கலைக்கழகங்களோ அந்த நாள்ல இருந்ததில்லை. அதனாலதானோ என்னமோ நல்லா படிச்சிருந்தான். அதுக்கப்புறம் அந்த நாள் மாறித்தல் அதுல இருந்து உவேப்ப படிப்பே குறைச்சு வந்துட்டு உங்களுக்கு. நாதமுனிகளுடைய திருக்குமாரருக்கு ஈஸ்வர முனிகள்னு திருநாம், ஈஸ்வரமுனிகளுடைய திருக்குமாரருக்கு யாமுன முனின்னு திருநாம். நாதமுனி, ஈஸ்வரமுனி, யாமுன முனி, அப்பதான் கல்வி சொல்லணும்னா ராமானுஷ முனி. அப்ப இவர்கள் தான் முனிகள், முனிகள்னு ஞாபகம். முனின்னு சொன்னாலே மனநசீலகா முனி, நன்கு நினைச்சுட்டே இருக்கிறவர், தியானிச்சுட்டே இருக்கிறவர். எதை பத்தி மனநம் பண்ணுவார்னால், சம்சாரிகளை திருத்தி உடையவனிடத்தில் எப்படி சேர்க்கலாம். ஆச்சாரியர்கள் மொத்த பேருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரே திருப்பணி இது மட்டுமே அவர்கள் வாழ்க்கையில் எடுத்துட்டது. உடமை உடையவனிடத்தில் சேர்ப்பிக்கப்பட வேண்டும். இது ஒருத்தருடைய சொத்து, அடியில இருக்கு உடையவன். ஆனா உடையவன் இந்த சொத்தை அடையணும்னு படாத பாடு படுறார். நம்மால் ஆனது இந்த உடமைய உடையவனிடத்துல சேர்த்து வைக்க முடியுமா? அதைத்தான் எல்லா ஆச்சாரியர்களும் பிரயத்தனம் பண்ணிருக்கா. அவ அப்ப பட்ட பிரயத்தனம் நமக்கு தான். நாம உடமை, பகவான் உடையவன். உடமை உடையவனிடத்துல சேராம எங்கோ தெரியறது, அதை எடுத்து சொல்றதுக்கு ஆள் இல்ல. சொல்லி பெருமாள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டோம்னா முடிஞ்சிட முடியும். இதுக்காகத்தான் எல்லா ஆச்சாரியர்களும் அவதரித்தார்கள். நாதமுனிகளுடைய திருப்பேரனார் ஆளவந்தார். ஆளவந்தாருடைய சிஷ்யர் பெரிய நம்பிகள், பெரிய நம்பிகளுடைய சிஷ்யர் பகவத் ராமானுஜர். ஆனால் ஆச்சரியம் அல்லது பகவத் சங்கல்பம் சொல்ல வேண்டும், ஆளவந்தாரை சந்தித்து அவரிடத்தில் நேரே எந்த அர்த்தத்தையும் ராமானுஜர் கேட்டுக்கொள்ள முடியவில்லை. பெரிய நம்பிகள் மூலமாகத்தான் எல்லா அர்த்தத்தையும் கேட்டுட்டாரே தவிர, ஆளவந்தாரை சந்திக்கிறதுக்காக எழுந்தொழினார். அவர்கிட்ட இருந்து காலக்ஷேபம் பண்ணணும்னு காஞ்சிபுரத்திலிருந்து புறப்பட்டு ஸ்ரீரங்கத்துக்கு போனார் ராமானுஜர். பெரிய நம்பிகள் தான் அழைச்சிருந்தும் போனார். ஆனா போன சமயத்தில் விசித்திர ஈஸ்வர சங்கல்பம் அந்த நாள் பார்த்து ஆளவந்தார் திருநாட்டுக்கு எழுந்தொழிவிட்டார். அவர் இந்த உடலை நீத்து வைகுந்தத்தை அடைஞ்சிட்டார். போனால் கடைசியிலே காவிரி கரையில் கொள்ளிடக்கரையில் திருப்பள்ளி படுத்தத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தார். ராமானுஜர் ஊருக்குள்ள நுழைஞ்சார். காவிரியை தாண்டறதுக்கு முன்னாடி இந்த காட்சி தான் அவர் கண்டப்பட்டது. வேரற்ற மரம் போல் விழுந்தார், அழுது புரண்டார். அவருக்கு சரம விமல திருமேனிக்கு கைங்கிற முடிஞ்சது. பெரிய பெருமாளை கூட தேவிக்காமல் திரும்ப தன் ஊருக்கு வந்து விட்டார். எப்ப ஆச்சாரியனிடத்தில் கேட்டுக்கிற பாக்கியம் கிடைக்கலையோ, இனிமே அந்த பெருமாளை கூட தேவிக்க வேண்டாம் என்று நிஷ்டையோட ராமானுஜர் தன் ஊருக்கு திரும்பி, அதுக்கப்புறம் மீண்டும் பல நாள் கழித்து பெரிய நம்பிகள் வந்திருந்து பெரிய பெருமாளே சொல்லி காஞ்சி தேவப்பெருமாள் ராமானுஜரை விட்டு கொடுத்து ஸ்ரீரங்கத்தோட வந்தார்ங்கிறது மேற்கொண்டு சரித்திரம். இதைத்தான் பரம்பரையை ஞாபகம் வச்சுக்கோம். நாதமுனிகள், உய்யக்கொண்டார், மணக்கால் நம்பிகள், ஆளவந்தார், பெரிய நம்பிகள், ராமானுஜர். அந்த ராமானுஜர் தன் ஆச்சாரியனுக்கு ஆச்சாரியன், பெரிய நம்பிகள் ஆச்சாரியன். பெரிய நம்பிகள்னாலும் தமிழகத்துலதான் தெரியும். வணக்க சொல்லணும்னா மகாபூர்ணர்னு சொல்லணும், அப்பதான் அவளுக்கு அந்த நாமம் தெரியும். நம்ம பெரிய நம்பி, பெரிய நம்பி பெரியாங்கிறதே அவளுக்கு தெரியாதே. நம்பினாலும் தெரியாதே. நம்பினா குணத்தாலே பூர்ணமானவன் நம்பி, பெரிய மகா. அப்ப மகாபூர்ணன் பெரிய நம்பி. பெருமாளுக்கு திருக்குறுங்குடி நம்பின்னு சொன்ன முடியும், சுந்தர பரிபூர்ணன் தான் அவளுக்கு தெரியும். நீ திருக்குறுங்குடி நம்பின்னு சொன்னா அவளுக்கு தெரியாது. ஓ, அது சுந்தர பரிபூர்ணன் பெருமாளானா தெரிஞ்சுப்பா. அதை போல இவர் மகாபூர்ணர். மகாபூர்ணருடைய சிஷ்யர் பகவத் ராமானுஜர். இப்ப நம்ம உடையவர்னு சொல்லுவோம், எம்பெருமானார்னு சொல்லுவோம், இந்த திருநாமெல்லாம் அவளுக்கு தெரியாது. ஸ்ரீ பாஷ்யகாரர்னா புரிஞ்சுப்பா, லக்ஷ்மண முனின்னா புரிஞ்சுப்பா, ராமானுஜர்னா புரிஞ்சுப்பா, யதிராஜானா புரிஞ்சுப்பா. இந்த திருநாமம் தான் அவளுக்கு தெரியும். நான் ரெண்டுமே நமக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்ல வரேன் இப்போ. ஆக ஆள வந்தார் அவர் சிஷ்யர் பெரிய நம்பிகள் மகாபூர்ணர், அவருடைய சிஷ்யர் ராமானுஜர். ராமானுஜரே தன் ஆச்சாரியனுக்கு ஆச்சாரியரான ஆள வந்தாருக்காக ஒரு ஸ்லோகம் சமைச்சிருக்கார். அதுதான் இங்க வரைக்கும் ஆளவந்தாருடைய தனியனாக கொண்டாடப்படுகிறது. எந்த ஆச்சாரியனா இருந்தாலும் அவரை பத்தின தனியனை கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும், நிச்சயம் சொல்லணும். நம்ம ஆச்சாரியன் தனியனை கண்டிப்பா சொல்லணும். அதுல அந்த தனியன்ல என்னென்ன இருக்கும்னால், ஆச்சாரியனுக்கு ஆச்சாரியன் யாரு, இந்த ஆச்சாரியனுக்கு பெருமை என்ன, அவர் பகவத் அனுகிரகத்துக்கு எப்படி ஆட்பட்டார், ஆச்சாரிய அனுகிரகத்துக்கு எப்படி ஆட்பட்டிருக்கார், அவர் என்ன பண்ணியிருக்கார், இப்படிங்கறத பத்தி தான் அந்த ஸ்லோகம் சொல்லும். இதை தினமுமே நாம சொல்ல வேண்டும். அது ராமானுஜர் சமர்ப்பித்தது இந்த ஸ்லோகம். எஸ் பதாம்போருக தியான வித்தஸ்த அசேஷ கல்மஷா வஸ்துதாம் உபயாசோகம் யாமுனேயம் நமாமி தம் தம் யாமுனேயம் நமாமி. அந்த யாமுனாச்சாரியரை வணங்குகிறேன். அவர் எனக்கு என்ன பண்ணி கொடுத்தார், வஸ்துதாம் உபயாசோகம், நான் அவஸ்துவாய் ஒன்னத்துக்கும் பிரயோஜனம் இல்லாதவனாய் கிடந்தேன். சொல்லிக்கிறது ராமானுஜர், நான் அவஸ்துவாய் ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாதவனாக கிடந்தேன். எத் பதாம்போருக தியான, வித்வஸ்த அசேஷ கல்மஷா, ஒன்றுக்குமே உபயோகம் இல்லாதது. உபயோகம் உடையதான் மாற்றணும்னா என்ன செய்யணும், அதுக்கு பரிஷ்காரமானும், அதுக்கு சம்ஸ்காரமானும் உண்டு. அதனால ஆள வந்தார், இந்த நடவடிக்கை எடுத்தார். எங்கிட்ட இருக்கிற அசேஷ கல்மஷம், என்னென்ன குற்றத்தினால நான் பயனற்றவனா இருந்தேனோ அந்த கல்மஷங்கள் குற்றங்களையெல்லாம் போக்கினார். அசேஷ கல்மஷங்களையும் தொலைத்து வஸ்துதாம் உபயாசோகம், என்ன ஒரு வஸ்து ஆக்கிவிட்டார். அது யாராலே? எஸ் பதாம்போருகான வித்வஸ்த அசேஷ கல்மஷா, யாருடைய திருவடி தாமரைகளை தியானித்தபடியால் என்னுடைய அனைத்து குற்றங்களும் நீங்கி அவஸ்துவாக இருந்த நான் வஸ்துவாக ஆனேனோ, வஸ்துதாம் உபயாசோகம் தம் யாமுனேயம் நமாமி, அந்த யாமுனாச்சாரியரை வணங்குகிறேன். அப்ப யமுனை துறைவருடைய திருவடியை நினைக்க நினைக்க நம்ம குற்றங்கள் எல்லாம் போகும், நல்லவர்கள் ஆகும். அவஸ்துவா இருந்த நாம வஸ்து ஆயிடுறோம், ஒன்னுத்துக்கும் உபயோகம் இல்லாம இருந்தவா உபயோகம் உடையவர்கள் ஆயிடுறோம். இத ராமானுஜரே சாதிச்சிருக்கார். எதனால இந்த ஸ்லோகம் அவர் பண்ணினார்? காஞ்சிபுரத்தில் யாதவ பிரகாசரிடத்துல ராமானுஜர் காலட்சேபம் எடுத்தார். அப்போது மற்ற சம்பிரதாயத்துக்கு வந்துடனே அதை பத்தி எல்லாம் யாருக்குமே தெரியாது. அவர் பிரம்மச்சரிய ஆசிரமத்திலிருந்து காலட்சேபம் பண்றார், கிரகஸ்தாசிரமத்திலேயும் காலட்சேபம் பண்றார். அப்ப ஒரு நாள் யாதவ பிரகாசருடைய கோஷ்டியா ராமானுஜர் காஞ்சிபுரம் தேவ பெருமாள் சன்னதிக்குள்ளேயே இருக்கிற கரியமாணிக்க பெருமாள் சன்னதி, அந்த சன்னதிக்கு பக்கத்துல போயிட்டுருக்கார். அப்ப ஆள வந்தார், பகவான் நியமனத்தாலே ஸ்ரீரங்கத்திலிருந்து காஞ்சிபுரத்துக்கு வந்திருக்கார். வந்து தேவ பெருமாளை சேவிக்கிறார், மலைக்கு மேல ஏறி சேவிக்கணும், அத்திகிரி வேளமலை அங்கு சேவிச்சுட்டு கீழே வரார். அவரை கூட கூட்டின்னு வந்தவர் திருக்கட்சி நம்பிகள், அவரை தான் ஆள வந்தார் அழைச்சின்னு வந்து மொத்தத்தில் சேவை பண்ணிருக்கிறார். இறங்கி கீழே வந்துட்டார். அப்ப கோஷ்டியா யாதவ பிரகாசரோட எல்லாரும் போயிட்டு இருக்கார். இளையாழ்வார்னு தான் இயற்பெயர், ராமானுஜருக்கு இயற்பெயர் லட்சுமணமுனின்னு சொல்லலாம், இளையாழ்வார்னு சொல்லலாம். ராமானுஜர்ங்கிற திருநாமமே அவர் சன்னியாசாசிரமம் எடுத்துக்கிட்டே தான் வந்தது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பேர் இல்லை. திருக்கோட்டியூர்ல போய் 18 தடவை நடையா நடந்து திருமந்திரன் சரமஸ்லோகத்தை பெற்று அட்டாங்க விமானத்துல ஏறி உபதேசம் பண்ணினாரோ இல்லையோ, அப்பதான் எம்பெருமானார்ங்கிற பேர் கிடைச்சது. உபய விபூதியும் இனிமே ஒன்பது தான், நீர் பார்த்து சம்சாரிகளை மோட்சத்து அனுப்பலாம் என்ன நம்பெருமாள் பட்டம் கொடுத்தாரோ இல்லையோ, அப்பதான் உடையவருங்கிற பட்டம் கிடைச்சது. அப்போ அவருடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நிலையில தான் அவருக்கு ஒவ்வொரு திருநாமம் கிடைச்சது. ஸ்ரீ பாஷ்யகாரங்கிற பட்டம் காஷ்மீரத்துல சாரதாதேவி கொடுத்த பட்டம், அவதான் வாங்கி பாஷ்யம் பாக்குறா. ராமானுஜருடைய பிரம்மசூத்திர பாஷ்யம், பிரம்மசூத்திரம் வேதவியாசர் எழுதினது, அதற்கு பாஷ்யம் ராமானுஜர் சாதித்தார். அதை படிச்சு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கே, வியாசருடைய உள்ளத்துக்கு பொருத்தமா இருக்கும், இதுக்கு ஸ்ரீ பாஷ்யம்னு பெயர் இருக்கட்டும் என்று சாரதாதேவி காஷ்மீரத்துல பெரிய புத்தகச்சாலை அவ கொடுத்த பெயர். இப்படி ஒவ்வொன்றும் யதிகள் 700 பேருக்கு சன்னியாசிக்கு ராஜாவா இருந்ததுனாலே யதிராஜர் பேர் கிடைச்சது. ஆண்டாள் சூட்டினது கோதாகிரஜர், நமக்கு அண்ணன் நீர்னு திருமாலுன்னு சொல்ல மாதிரியில கொடுத்தாலும் பேர், அதனால கோதாகிரஜர்னு பேர் கிடைத்தது. இப்படி சுவாமிக்கு பல திருநாமங்கள். இப்ப முதல்ல திருநாமம் இளையாழ்வார், அவர் இப்பதான் பாடசாலை படிச்சுட்டார். அந்த சமயத்துல ஆளவந்தார் வந்து திருக்கட்சி என்பவர்கிட்ட கேட்கிறார், யாரோ இளையாழ்வாருங்கிறவரை பத்தி கேட்டிருக்கேனே, அவர் ஆறு இந்த கோட்டையிலே, அதோ அவர் தான் அடையாளம் காட்டுதான் திருக்கச்சிரம்பிகள். அந்த தூரத்தேர்ந்து தன் திருக்கண்களால் குளிர கட்டாட்சித்து இவரே இனி இந்த சம்பிரதாயத்திற்கு ஆளட்டும், அவர்தான் ராஜாவா இருக்கணும், அவர்தான் இதுக்கு தலைமை பீட்டத்தை அலங்கரிக்கணும்னு ஆள வந்தார் கட்டாட்சித்தாராம். அந்த ஒரு கட்டாட்சத்தினாலதான் நான் வஸ்துவே இல்லாத இருந்தவன் வஸ்துவானேன் அப்படின்னு தன் பெருமையை சொல்லிக்கிறார் ராமானுஜர். ஒரு வார்த்தை அவருக்கே ஒரு உபதேசம் பெற்றுக்கலே, அவரை சந்தித்ததே இல்லை. ராமானுஜர் ஆளவந்தார சந்திக்கும் போது அவருடைய திருமேனியத்தான் சந்தித்தார், அவர் தான் இல்லையே. இவர் ஊருக்குள்ள வரச்சேவே அவர் பிராணத்தை விட்டுட்டு வைகுந்தத்தை நோக்கி நடந்துட்டார். அப்ப அவர் திருமேனியத்தான் சேவிக்க முடிஞ்சது. ஆனா இப்ப யார் முதல்ல பாத்திருக்கா? ஆளவந்தார் ராமானுஜரை கட்டாட்சிட்டார், ராமானுஜர் ஆளவந்தார சேவிக்கல, அதுல இருந்தே அவன் புரிஞ்சுக்கணும். இப்ப நாம பெருமாளை சேவிக்கிறது முக்கியமா, அவர் நம்மளை கட்டாட்சிக்கிறது முக்கியமா? நம்ம நிச்சயம் போய் 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 நிறுத்தறோம், அவர் பாக்கலன்னா என்ன பிரயோஜனம்? ராமானுஜர் ஆளவந்தார பார்க்கவே இல்லை, ஆனா பயனுள்ளவர் ஆயிட்டார். நாம நிச்சயப்படி எல்லாரையும் பார்த்துட்டே இருக்கோம், அதனாலதான் பயனற்றவர்களா இருக்கோம். அப்ப அவர்கள் நம்மளை பார்க்கணும், நாம பார்த்து மட்டும் பிரயோஜனம் இல்லை. அப்ப ஆளவந்தார் இப்படி நினைச்சுக்கிறாராம், இவன் முதல்வனாம், இந்த சம்பிரதாயத்துக்கு இவரே முதல்வனாக இருக்கட்டும். ஆ முதல்வன் இவன் என்ன தத்தேச்சி என் நாமுதல் வந்து புகுந்து நல்லியின் கவியின் நம்மாழ்வாருடைய பாசரம், இவன் ஆமுதல்வன் சம்பிரதாயத்திற்கு ஆச்சாரியனாக வரட்டும் அவர் கட்டாட்சித்தார். ஒன்று ஆச்சாரிய கட்டாட்சம் கிடைச்சுனால் அது பல கண்களுக்கு நிகரம். இத பத்தி ஒரு ஸ்லோகமே உண்டு. ஏகையைவ குருவோடு திருஷ்டியா, ஆச்சாரியனுடைய ஒரு கண்ணை தராசு ஒரு கட்டுல வச்சுக்கோ, இன்னொரு கட்டிலே ந திருத்துபிகி ந அஷ்டாபிகி ந சஹசிரேனாபி முக்கணான் பரமசிவனுடைய மூணு கண்ணவை, எண் கணான் பிரம்மாவனுடைய எட்டு கண்ணவை, ஆயிரம் கணான் திருமாலுடைய ஆயிரம் கண்களையும் வை, இத்தனை தராசனுடைய ஒரு பக்கத்துல வை, ஆச்சாரியனுடைய ஒரு கண்ண ஒரு பக்கத்துல வை, அப்போதும் ஆச்சாரிய கட்டாட்சம் தான் சிறந்திருக்கும். மத்த அத்தனை கண்களும் ஆச்சாரியன் கட்டாட்சம் ரட்சிக்கும் சொன்னால் அதத்தான் ராமானுஜர் இப்ப ரொம்ப ஆசையோடு சொல்லுகிறார். எத் பதாம்போது சத்யான வித்வத்தாசேஷ கல்மஷா வஸ்துதாம் உபயாசோகம் யாமுனேயம் நமாமிசம். அந்த யாமுனாச்சாரியரை வணங்குகிறேன், அவர் அனுகிரகத்தாலே பெரிய நம்பிகள். ராமானுஜருக்கு எல்லா அர்த்தங்களையும் பொழிந்தார். ஆள வந்தார் ஒரு அரசன் ஆட்டம், அரசன் போறாருன்னு வச்சுக்கோ, அவர் வயசா எடுத்து அவர் பிராணன் விட போறார். ஆனா இளவரசனுக்கு வயசு வரல. அப்ப அந்த நாள் என்ன பண்ணுவார், இளவரசன் வரணும், ராஜகுமாரர் வந்து நாட்டு பொறுப்பை எடுத்துக்கிற அளவுக்கு மந்திரிகளிடத்த பொறுப்பப்பட சொல்லுவார். நல்ல மூத்த மந்திரிகளா பார்த்து நீர் பார்த்து ஜாதகத்தை இந்த பிள்ளைக்கு எல்லாம் கத்து கொடுத்து பட்டத்துல உட்காந்து வச்சிடணும். அது அந்த நாள் மந்திரியா இருக்கணும். ஏன்னா அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டா மந்திரி எடுத்துட்டு போயிட்டாருமா, அப்படி இல்ல, மந்திரி நல்ல மந்திரியா இருந்தா அவர் பார்த்து நல்ல மந்திரியா குழந்தைய கொண்டு உட்காந்து போயிட்டு உட்காந்துருவாரு. அத போல ஆள வந்தார், ஐந்து மந்திரிகளை தேர்ந்தெடுத்தார். பெரிய நம்பிகள், திருக்கோட்டியூர் நம்பிகள், பெரிய திருமல நம்பிகள், திருமாலையாண்டான், ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையர், இவ அஞ்சு பேருமே ஆளவந்தாருடைய சிஷ்யர்கள். அவருக்கு எண்ணிறந்த சிஷ்யர்கள், அவரோட கூட திருக்கட்சி நம்பிகளும் ஆளவந்தாருக்கு சிஷ்யர். இவ எல்லாரும் சேர்த்துத்தான் ராமானுஜரை நல்ல ஒரு சத்தான ஆட்சி. அப்படியே சத்து தான் இருந்தாலும் ஆளவந்தார் கட்டாட்சத்தை இதன் மூலம் கொடுத்து எதிராஜர்ங்கிற பட்டத்தையும் பெற்று சம்பிரதாயத்தில் முக்கிய ஆச்சாரியனாய் நாயகனான ஆச்சாரியனாக ஏற்படுத்தி கொடுத்தனர். அந்த கிருதஜதையோட தான் ராமானுஜர் இந்த ஸ்லோகத்தை பாடுறார். எத்பதாம்போரு கத்யான வித்வத்தா சேக கல்மஷா வசுதாம் உபயாதோகம் யாமுனேயம் நமாமிசம். அந்த யாமுனாச்சாரியர் ஆளவந்தார் என்னென்ன கிரந்தங்கள் சாதிச்சிருக்கார், மகாலட்சுமியினுடைய வைபவத்துக்காக சதுஸ்லோகி நாலே ஸ்லோகங்கள், இதுதான் ஸ்ரீதேவியின் ஆச்சியார் ரொம்ப ஆச்சரியமா தயாரித்திருக்கார். இப்ப நாம பார்க்க போற ஸ்தோத்திர ரத்னம் 65 ஸ்லோகங்கள். இது தவிர சித்தித்திரயம்னு கிரந்த சாதிச்சிருக்கார். சித்துனா எப்படி இருக்கும் ஸ்வரூபம் என்ன, அசித்துக்கு ஸ்வரூபம் என்ன, ஈஸ்வரனுடைய ஸ்வரூபம் என்ன, வேதாந்தம் பேதத்தை சொல்றதா அபேதத்தை சொல்றதா, வேதஸ்ருதிக்கும் கடகஸ்ருதிக்கும் எப்படி ஒற்றுமைப்படுத்துறது, இதெல்லாத்தையும் சொல்ல வந்த முதல் வேதாந்த நூல். இனி வரைக்கும் நமக்கு கிடைக்கிற வேதாந்த தத்துவத்ரய நூல்னா முதல் நூல் ஆளவந்தார் தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி நாசமணிகள் எழுதியிருக்காரு, அது இப்ப நமக்கு கிடைக்கல. விஜயக்கொண்டார் மனக்கால நம்பிகள் எழுதியிருக்கலாம், அதுவும் நமக்கு இப்ப கிடைக்கல. முதல் நூல் முன்னப்ப வேதாந்த நூல்னு பார்த்தாலும் யாமுனாச்சாரியர் தான், ஸ்தோத்திர நூல்னு பார்த்தாலும் யாமுனாச்சாரியர் தான். அதற்கு பின்னாடிதான் இப்ப கங்கை உற்பத்திக்கு போறேன்னா சின்ன தாரையா கங்கை வரும், ஆனா கீழே ஹரித்வாரத்துக்கு வந்தீங்கன்னா தான் அதன் அகலம் தெரியும். மேல போனா இருக்குமா, இப்ப கொடக மலைக்கு போறோம், காவேரி தலைக்காவேரியில எவ்வளவு பெருசு இருக்கு, 4 அடிக்கு 4 அடி, ஒருத்தர் இறங்க கூட முடியாது, அவ்வளவு சின்னதுதான் தலைக்காவேரி. அது அகண்ட காவேரி சேர்ந்து மேற்க ஸ்ரீரங்கத்துக்கு மேற்க போனேன், இங்கே நாங்க 1 மைலுக்கு அகண்ட காவேரி. அப்ப புறப்படும் போது சின்னதா தான் இருக்கும். ஒரு ஸ்தோத்திர ரத்னத்தை பாடினால் ஆள வந்தார், அதிலிருந்து அடுத்து பெரிய கத்தியமே புறப்பட்டது. ராமானுஜர் பாடிட்டு போனார் கூரத்தாழ்வான் பஞ்சஸ்தவம்னு 470 ஸ்லோகங்கள் பாடிட்டு போனார். அதற்கப்புறம் வேதாந்த தேசியம் 28 ஸ்லோகங்கள் பாடினார். என் கூரத்தாழ்வானுடைய திருக்குமாரர் ஸ்ரீ ரங்கராஜஸ்தவம் பூர்வ சதகம், ஸ்ரீ ரங்கராஜஸ்தவம் உத்தர சதகம், ஸ்ரீ குணரத்ன கோஷம், இத்தனை ஸ்லோகங்களை பாடினார். அதெல்லாம் அகண்ட காவேரி ஹரித்வாரத்துல கங்கை ஆட்டம். இது எல்லாத்துக்கும் கங்கோத்பத்தி என்ன தெரியுமோ, ஸ்தோத்திர ரத்னம் தான். இவர் முதல்ல இந்த சுருக்கமா பாடி கொடுக்கவே தான் இவ்வளவு மகாச்சாரியர்களும் மேல மேல பாடிட்டார். ஒருத்தர் நம்ம வீட்டுல காலடி வைக்கிறாருன்னா அதுல இருந்து அது நிறைய பொங்கணும், மங்க கூடாது, அவர் ஏன் வந்தார் நினைக்க கூடாது, அடுத்த தரம் வருவாரான்னு நினைக்கணும். அப்படி இருந்தாத்தானே வந்ததுக்கே பிரயோஜனம். அத போலத்தான் சோத்தரத்தனத்தை பாடிட்டார். இதனுடைய அவதாரிக்கையை பெரியவாச்சான் பிள்ளை ரொம்ப ஆச்சரியமாவும் அர்த்தம் சாதிக்கிறார். எதற்காக இந்த ஸ்தோத்திர நூல் பிறந்தது, சம்ஸ்கிருதத்துல ஸ்தோத்திரம்னு சொல்றோம், தமிழ்ல சொன்னா ஸ்தோத்திரம்னு சொல்லலாம், இல்ல துதி சுலபமா சொல்லணும்னா துதி நூல் அல்லது வராதுதான் தமிழ்ல, அதனால ஸ்தோத்திர நூல் பாட்டியம்னு தான் சொல்ல முடியும். ஸ்ரீ பாட்டியம்னு சொல்லலாம், இதுல ஸ்ரீ பாஷ்யம்ங்கிறது இதுல வராது, வைட்டவன் சொல்ல முடியாது, வைட்டனவன் தான் சொல்ல முடியும். தமிழ்ல எழுதும் போதே நமக்கு சம்ஸ்கிருதம் தெரியாததுக்காக தமிழ மாத்திர முடியாது. தமிழ்ங்கிற பாட்டுக்கு இருக்கிற பெருமை, சாய போல பாடவல்லார் தாமும் வைட்டவர், சாடவர் பாடவல்லார் தாமும் வைட்டவரும் சொல்ல முடியாது. அதனால விட்டுமொரு பேர் இருக்கலாம், வைட்டனவன் தானே சொல்றோம். அதே போல சோத்திரம் சொன்னாலும் சோத்திரம் அல்லது துதி நூல், இந்த துதி நூல்கள் எதுக்காக பிறந்ததுனால் கட்டமான அர்த்தங்களை சுலபமா புரிய வைக்கிறதுக்காக. வேதாந்த அர்த்தம் சிரமமா இருக்கும், அந்த வேதாந்த பாங்கிலேயே அந்த செய்தியிலேயே படிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளால முடியாது. அதுக்கு பிறகு ஸ்தோத்திரமா வந்துச்சுன்னு வச்சுங்க, இது நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். முதல்ல ஸ்தோத்திரத்தை மனப்பாடம் பண்றது சுலபம், ரெண்டு அர்த்தம் புரியறது சுலபம், மனப்பாடமும் எளிதா நடந்து போயிடும், அதுக்கு இருக்கிற அர்த்தமும் சுலபமா புரியும், மூணாவது யாருக்கு நம்ம பிரார்த்திக்க பிரார்த்திக்க நடத்துங்கிற நம்பிக்கை உள்ள இல்லை. வேதம் எங்கேயும் பிரார்த்தனையே வைக்காது, அது உண்மைகளா சொல்லிட்டே போகும். எத்தனை பேர் கேட்போம், எத்தனை நாளை பொறுமை இருக்கப்படும், இதுதான் உண்மை இதான் உண்மை, சரிப்பா பாரு என்ன பண்ண சொல்லி இருக்கோம், உண்மையெல்லாம் புரியுது, இப்போ நான் உண்மையா இல்ல என்ன சொல்லணும்னு சொல்லிடுறான்னா, வா திருவான் திருவடியில விழு, நீ இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லு, தானே வேணும் வேணும்னு கேளுங்க, இது பிரயோஜனமா இருக்கு. இதை விட்டு உண்மையா பட்டியல் போட்டுருந்தா யார் கேட்கப்படா சொல்லு, வேதாந்தம் பண்ணதெல்லாம் உண்மை பட்டியல், அது உள்ளத்தை உள்ளபடியே சொல்லிடும். ஆனா ஸ்தோத்திரம் பண்ணதெல்லாம் பிரார்த்தனா பட்டியல், நமக்கு இந்த மாதிரி இருந்துட்டேன், என்னால் அப்படி இருக்க முடியும்படி இருக்க முடியல, சாஸ்திர சொன்னபடி கடி இருக்கல, தேவரீர் தான் கணித்து அப்படி என்ன ஏற்றுக்கணும் என்று சொன்னாத்தானே இந்த ஸ்தோத்திரமே வெளிப்படும். மனிதனுக்கே பிரார்த்தனையில தான் பிடித்தம் இருக்குமே தவிர, வெறும் உண்மையை வரிசைப்படுத்துவதில் யாருக்கும் லாபம் இல்லை. சரணாகதின்னு சொல்றதே பிரார்த்தனை தானே, தேவரீரே அடியனுக்கு உபாயமாக இருந்து மோட்சத்தை கொடுத்துவிட வேண்டும், கைங்கேற்றத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும், இதுதான் பிரார்த்தனை. அப்ப அந்த பிரார்த்தனா ரூபமா இருக்கிறது தான் ஸ்தோத்திரம், அதனால இதுக்கு ஸ்தோத்திரம்னு பேர் வந்தது. இன்னொரு பிரயோஜனத்துக்கு ஸ்தோத்திரத்துக்கு, நம்ம அதை பாட பாடத்தான் நாப்பெற்ற பயனை பெறுகிறோம். பகவானோ ஸ்தோத்திர பிரியன், சவ்யா தவ பிரியா ஸ்தோத்திரம், அவரே ஸ்தோத்திரம். நன்னா ஸ்தோத்திரம் பண்ணோம்னா ரொம்ப பிடிச்சிருக்கு அவருக்கு, இப்போ இந்த ஸ்தோத்திரம் பண்ணியானா உனக்கு மோட்சமே தரேன்னு சொல்றார். அதனால அவர் ஸ்தோத்திரத்துக்கு மயங்குபவர் ஈஸ்வரன். இப்படி கூடாதேன்னு உங்களுக்கு சந்தேகம் வரும், யாரும் ஸ்தோத்திரத்துக்கு மயங்க கூடாதுன்னு சொல்லியிருக்காள், அந்த சட்டம் நமக்கு அவருக்கு அல்ல, அவர் ஸ்தோத்திரத்துக்கு மயங்க மாட்டேன்னு நம்ம ஒன்னையுமே வாங்க முடியாதுன்னு அர்த்தம். ஏதோ ஸ்தோத்திரமான பண்ணி பெறுவோங்கிற ஒரு நம்பிக்கையான்னு சொல்லு, ஆனா அவர் தவப்பிரியன், நமக்கு நாக்கு கொடுக்கப்பட்ட பயனே பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுவதுதான், ஆகையாலும் பாடினார் என்னும் அர்த்தம் கொள்ளலாம். என்னுடைய அவதாரிக்கையில பெரியவாச்சாண்டு சாதிச்சுட்டு ரெண்டு விதமா இதுக்கு முகவர் வைக்கிறார், இந்த பாதையிலையும் போகலாம் இந்த பாதையிலையும் போகலாம். என்ன எதுக்கு சோத்திரத்தனத்தை எதுக்காக அவர் பாடியிருக்காருனால், ரெண்டு பயனுக்காக பாடியிருக்கார். ஒரு பயன் பார்த்தால் ஆழ்வார்களுடைய சம்பிரதாயத்தை முழுமையா ஏற்றுக்கொண்டவர் ஆள வந்தார். ஆழ்வார்கள் என்ன கருத்து சொல்ல வந்திருக்கார் அப்படிங்கறத நம்மோட பகிர்ந்துக்கணும் உபதேசிக்கணும்னு ஆசை, அதை சொல்றதுக்காக சோத்திரத்தனத்தை பாடிட்டார். இதுதான் முதல் முகவரை அவர் வைக்கிறார். அப்படின்னா ஆழ்வார் சம்பிரதாயம் இவருக்கு தான் தெரியுமானால், இவர் நாசமுனிகளுடைய பேரன், அந்த ஓராண்வழி சம்பிரதாயத்துல இவருக்கு தான் ஆழ்வாருடைய உபதேசமே வந்து சேர்ந்தது. உங்களுக்கு சரித்திரம் எல்லாரும் தெரிஞ்சிருக்கும், நம்ம ஆழ்வார் 4000 பாடினார், மதுரகவி ஆழ்வார் ஒருத்தர் தான் கூட இருந்தார். அவர் பெற்றுக்கொண்டு முடித்தவுடன் 32 வயசு நம்மாழ்வார் பரமத்துக்கு போயிட்டார். அதுக்கப்புறம் யாருக்கு யார் உபதேசித்தார், ஒருத்தரிடத்துல இருக்கவே இல்லை. ஆழ்வார் காலத்துக்கு பின்னால் கொஞ்ச காலத்துக்கு மதுரகவிகள் இதை எடுத்துட்டு ஊர் ஊரா போனார், மதுரா பட்டணத்துக்கு வந்தார், நம்ம தமிழ் தென்மதுரைக்கு வந்தார். அங்க சங்ககால புலவர்கள்லாம் இருந்திருக்காங்க, அவர்களிடத்துல திருவாய் மொழியை ஸ்தாபிச்சு கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு ஓலச்சுவடியில ஒரே ஒரு பாட்டை எழுதி சங்கப்பலகையில எடுத்து வைக்க அது மற்ற புலவர்களாரையும் கண்டுட்டு ஆழ்வார் தான் புலவர்னு அது ஏற்றுக்கொண்டது. அப்ப எல்லா புலவர்களும் நம்ம ஆழ்வாரும் ஏற்றுக்கொண்டார். கண்ணன் கழலினை நண்ணும் மனமுடையே எண்ணும் திருநாமம் திண்ணன் நாரணமேங்கிற நம்ம ஆழ்வாருடைய பாஜர், இந்த ரெண்டு வரி பாட்டை தான் ஒரு ஓலச்சுவடியில எழுதி வைத்தார். இது மதுரகவி ஆழ்வார் காலம், மதுரகவி ஆழ்வாரும் பரமதத்துக்கு போயிட்டார். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 3500 ஆண்டுகளுக்கு இருண்ட காலம்னு சொல்ல வேண்டும். வரலாற்றின்படி பார்த்தோம்னாலே அந்த காலத்துல திவ்ய பிரபஞ்சம் எங்கேயும் நடையாடினதாகவே தெரியல, அதற்குண்டான சுவடே இல்லை, காலம் நீண்ட காலம் ஒளிபோச்சு. அதுக்கப்புறம் நாசமுனிகள் அவதரிக்கிறார், அது நடந்து இப்ப 1200 வருஷம் ஆகும், 823 ஆங்கில கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 823 வருஷம் நாசமுனிகளுடைய அவதாரம். அவர் அவதரித்து எல்லாவற்றையும் கற்றார், காட்டுமன்னார் கோவில் இருந்தார், அவருக்கு தெரிய வந்தது ஓ 4000 திவ்ய பிரபந்தம்னு ஒண்ணு இருந்திருக்கு, அதை நாம தெரிஞ்சுக்கணும். அதனால ஆழ்வார் சன்னதியை தேடிட்டு போனார். கண்ணன் சிறுத்தாம்பு மட்டும் கிடைச்சது. 12000 தடவை புளிய மரத்தடியில உட்கார்ந்ததே நியமத்தோட ஓதினார். நம்மாழ்வாரே அவருக்கு பிரத்யட்சம் ஆயிட்டார். என்ன வேணும்னு கேட்ட உடனே திவ்ய பிரபந்தம் வேணும்னா 4000 வாங்கி விட்டார். அப்பதான் முத முதல்ல உலகத்துக்கு மறுபடியும் வெளிச்சத்துக்கு வர்றது 4000. அவர் அதைத்தான் வாழ்ந்ததோட நிற்காமல் அதை நன்னா இருக்கணும்னா பல விதத்திலையும் பிரச்சாரம் பண்ணதுக்காக தன்னுடைய மருமகன்கள் ரெண்டு பேர், மேலே ஹத்தாழ்வார் கீழே ஹத்தாழ்வார்னு பேர், சிறந்த யோகிகள், யோக ரகசியத்துக்கு அவ வியாக்கியான கிரந்தம் எல்லாம் எழுதியிருக்கான். அவர்கள் தான் இசை கூட்டுறான். இன்னைக்கு இசை சேர்ந்ததுன்னா பாட்டு நல்லா இருக்கும், வந்து பாட்டா சொல்லும் போது ஒரு மாதிரி, அதை சங்கீதமா பாடுறது இன்னொரு மாதிரி, அது எல்லாருக்கும் ரசிக்கட்டங்கிறதுக்காக இசை கூட்டினார். அடுத்த நடவடிக்கை திவ்வதேச கோவில்களில் ஒவ்வொரு கோவிலையும் இது பாடப்படும்னு ஏற்படுத்தினார். அது இருந்ததுன்னா தான் காலங்காலமா நிற்கும். இப்ப உங்க வீட்டுல பாடணும்னு மட்டும் அவர் சொல்லியிருந்தாருனால் நிற்குமா தெரியாது. ஏன்னா அவர் பாடிருக்கலாம், அதுக்கப்புறம் வீட்டையே காலி கொண்டு போயிடலாம், அந்த சந்ததியே இல்லாத போயிடலாம், இதெல்லாமே நடந்ததுன்னு அவர் பாட்டு நின்றுபட முடியாது. கோவில்னு வச்சு விட்டா வாழையடி வாழையா எல்லாரும் வந்துட்டு இருப்பா, எல்லாரும் வந்து பழந்து. அதனால கோவில்கள்ல பாடப்படட்டும்னு நாதமணிகள் தான் ஏற்பாடு பண்ணி வைத்தார். அது அவர் காலம். அவர் சிஷ்யர் உய்ய கொண்டாருக்கு இந்த சொத்து வந்தது. அவர்கள் பேர் மணக்கால் நம்பிகளுக்கு சொத்து வந்தது. மணக்கால் நம்பிகள் மூலம் ஆளவந்தாருக்கும் 4000 திவ்ய பிரபந்தம்ங்கிற சொத்து கையில வந்துடும். கையை கொண்டு இனிமே இத நாம பிரச்சாரம் பண்ணா ஆழ்வார்கள் திருவுள்ள கருத்து என்னன்னு எல்லாருக்கும் எடுத்து சொல்லி ஆகணும். ஆழ்வார்கள் இந்த சம்பிரதாயத்தை சொல்லி வந்திருக்கா. எதை எதைனால் பக்தியின் மூலம் மோட்சத்துக்கு போகலான்னு வேதாந்த சொல்லி, சரணாகதியின் மூலம் மோட்சத்துக்கு போகலான்னு அதே வேதாந்த சொல்லிக்கு, பக்தியா பரமயாவாபி பிரபத்தியாவா மகாமதேன்னு சொல்லுவார்களும் பக்தியாலோ பிரபத்தியாலோ முக்தி அடையலாம் இப்படிங்கறத சாஸ்திரம் சொல்லிருக்கு. அதுல ஒரு பக்கம் வேதாந்திகளா இருந்திருக்கிறவா எல்லாரும் பக்தி பக்தி பக்திய சாதனம்னே சொல்லுட்டா. அதுக்கப்புறம் ஆழ்வார்கள் அவதார காலத்தில இருந்து சரணாகதி பிரபத்தி சரணாகதி பிரபத்தி என்று சொல்லுட்டா. ரெண்டுமே உண்மை. இதுல இதுதான் சரி அது தப்பு, அவாசன தெரியவா தப்பு இல்ல. இப்போ பக்தி சாதனம்ங்கிறது உண்மை, பகவானே சாதனம்ங்கிறது உண்மை, ரெண்டுமே உண்மை. அந்த உண்மையில இத்தனை நாளும் பக்தி சாதனம்னு நின்றுது, இப்ப அது மாறுறது. இனிமே பிரபத்தி சாதனம்னு மாற போறது. ஏன் மாறணும்னா காலப்போக்கின் கட்டாயம். ஒரு கட்டமானது நடந்துச்சுனால் அது மாறினாத்தான் இனிமே எளிமையானவா வரப்போறா. கலியுகம் முச்சிந்து போறது. இப்போ இனிமே யாரானோ கரையில குள்ளமான இடத்துல அடுப்பு வச்சிருப்பானா, அது விறகு போட்டா நல்லா திருதுன்னு எரியுமா, அதுல வெங்கல பானைய புலிசாணி போட்டு ஆச்சாரம் சித்த பண்ணி அதுல ரெண்டு தரம் கலஞ்சி போட்டு காவேரிக்கோ வைகைக்கோ போய் அதை நல்லா அலம்பின் வந்து அதை உலமிட்டு வச்சு அதை 1.5 மணி நாள் பண்ணா அதுக்கப்புறம் சூடு ஆறாம சாப்பிடலாமான்னு படி சொல்றேன்னு வச்சிருந்தோம். ஒரு பிரயோஜனம் இல்லை நான் சொன்னதுனால. இப்போ ஏன்னா இது எங்கி இது காவேரி கரையில இருக்கிற வீட்டிலே நடக்க போறதில்ல, இங்கே நடக்காது இல்லை. இப்போ யார் ஒருத்தர் காவேரி கரையில இருக்காரோ அங்கேயும் நடக்காது. ஆனால் சாப்பிடறது நடக்கணுமா இல்லையா? இப்படிதானே சாப்பிட்டுருந்தோம், இப்படி சாப்பிட்டுருந்தோங்கிறது இப்ப சாப்பாடு நினைக்கிட்டோமா? இப்போதும் சாப்பிட்டு கொண்டுதான் இருக்கிறோம். அதே போல எப்பவும் பகவான் அடைவது நிற்க முடியாது. வைகுந்தத்துக்கு போவது நடந்துதான் தீர வேண்டும். அதற்கு வழி வேண்டுமானால் மாறலாம். அதற்கு வழி வேறையா இருந்தது முன்னாடி காலத்தில், அதுக்கு வழி வேறையா போயிருக்கு இப்ப இருக்கிற காலத்தில். ஆனால் அது புது வழியாக வேதாந்தத்தில் சொல்லப்படாத வழியா இருக்கவே கூடாது. சொல்லப்பட்ட வழியா இருக்கணும். எனக்கு ஏதோ பிடிச்சிருக்குங்கிறதுக்கா நான் ஒரு வழி எடுத்துட்டு இந்த வழியா போனா வைகுந்தம் வருமா? மிஞ்சி போச்சுன்னா ஆழ்வார்த்தனை பக்கத்துல இருக்கிற சீவகுண்டம்னா வரும், அதுதான் வரும். அந்த வைகுந்தம் வராது. அப்ப அது வரணும்னு சொன்னா வேதாந்தத்துல அது ஏற்றுக்கொண்டிருக்க படணும். அந்த ஏற்றத்தை ஆழ்வார்கள் காலத்தில இருந்தே வெளிச்சத்து கொண்டுட்டான். ரிஷிகள் காலம் வரைக்கும் பக்தி தான் சாதனமா இருந்தது, ஆழ்வார்கள் காலத்திலிருந்து பிரபத்தி பகவான் சாதனம்னு கொண்டுட்டான். இப்ப இது ரெண்டையும் யோசி பாக்கிறார் ஆள வந்தார். நமக்கு பெருமாள் என்ன கட்டளை இருக்கார்? நான் ரிஷிகள் இடத்துல போய் பாடம் படிச்சுட்டு வந்தேனா இல்ல ஆழ்வார்கள்ட்ட பாடம் படிச்சிருக்கேனா? ரெண்டையும் அவரே சீர்தூக்கி பாக்கிறார். பூர்ண அத்தியனம் பண்ணுவார், இன்னும் குறவில்லை. இப்ப நம்மகிட்ட அத்தியானத்தை விட்டுடவா இல்ல, ரிஷிகள் என்னென்ன சொல்லி கொடுத்துருக்காளோ அத்தனை வேதாந்தத்தையும் பூர்ணமா கத்துட்டா. ஆனா அதற்கு மேலே யோசித்து பார்த்தா பெருமான் எனக்கு கொடுத்திருக்கிற ஆன திவ்ய பிரபந்தம் போல் இருக்கு அப்படின்னு அவருக்கு தோன்றது. எதனால் அந்த நினைவு அவருக்கு வந்ததுனால், இது துருகைக்காவலப்பன் மூலமா அவருக்கு ஒரு தெய்வீக ஒரு செய்தி கிடைச்சிருக்கு. அந்த சுவாமி துருகைக்காவலப்பன் நாகமணிகளுடைய சிஷ்யர், பெரிய யோகி, கங்கை கொண்ட சோழபுரம்னு கேள்விப்பட்டிருக்கிறார். பூம்புகார் கடல்ல கலக்கிறது இல்லையாங்க, அது பக்கத்துல இருக்கிற கங்கானந்த சோழர் காட்டுமன்னார் கோயில் பக்கத்துல போனீங்கன்னா இப்போ நீங்க குருஹிக்காபுரம் சன்னதிக்கு போலாம். அந்த சுவாமி ஒரு யோகி, அவர் தனிமேல உட்காந்து பகவானை எப்படி அனுபவிச்சுட்டே இருப்பார். யோகிகளுக்கு ஆயுள் ரொம்ப நீண்டு இருக்கும், அவ 5000 வருஷம் 4000 வருஷம் 3000 வருஷம் வாழ்வா. இப்படி சுவாமி வாழறான்னா நம்ம கூட எல்லாம் பேசாதனால, அதனாலதான் அத்த நாள் வாழ்ந்துட்டு இருக்காப்போ. தனிமேல இருக்கார், ஒருத்தரோடையும் பேச மாட்டாருன்னா வம்பு குறவு, நிம்மதியா இருக்கார், நீண்ட ஆயுள், ரொம்ப நல்லா வாழறாருன்னு அர்த்தம். அவர் தனிமேல இருந்து தான் தியானிச்சுட்டே இருக்கார். அவரிடத்துலதான் நாதமணிகளோட யோக ரகசியம் இருக்கு. இந்த பரம்பரையிலிருந்து விட்டு போச்சு. நாதமணிகள் சிஷ்யர் புண்டரீகாட்சர், அவர் தான் உயர்கொண்டார். உயர்கொண்டார் சிஷ்யர் மணக்கால் நம்பிகள் ராமமிஸ்வரர். இவா பரம்பரையில 4000 திவ்ய பருவம் தான் வந்துருக்கு. ஆனா குருகை காவலப்பன் பரம்பரைக்கு யோக ரகசியம் போயிடுது. குருகை காவலப்பன் வாரிசுகள்லாம் யாரும் கிடையாது. அவர் தனியா உட்காந்து பகவான தியானம் பண்ணிட்டு இருக்கார். அப்போ ஒரு செய்தி ஆள வந்தாரு கிடைக்கிறது. உங்க தாத்தா கிட்ட ரெண்டு சொத்து இருந்தது. தாத்தாரு நாதமணிகள், நாதமணிகள்கிட்ட ரெண்டு சொத்து இருந்தது. ஒன்னு திவ்ய பிரபந்தம், இன்னொன்னு யோக ரகசியம். திவ்ய பிரபந்தம் வரைக்கும் உங்க பரம்பரையில உங்க தொந்தி சேர்ந்துருக்கு. ஆனா யோக ரகசியம் உங்க பரம்பரையில வரல, அவர்கிட்ட இருக்கு. வேணும்னா நீர் போய் அவரிடத்துல வாங்கி கொள்ளலாம் அப்படிங்கிற செய்தி கிடைச்சது. கிடுக்குதுன்னு வந்தார் இவர் கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு போய். அப்போ அவர் தியானத்துல இருந்தார். சரி, தொந்தரவு பண்ண வேண்டாமேங்கிறதுக்காக ஒரு சோகத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்தார். தியானம் கலந்து எழுந்து வந்தவன போய் பார்ப்போம். ஆனா அவர் வந்தது எப்படி தெரிஞ்சிருந்தாரோ தெரியல. சட்டன் தியானம் கலந்து எழுந்திருந்து சொட்டை குளத்திலே உதித்தார், இங்கு ஆரியனும் வந்தாருண்டோ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். சொட்டை குளம்ங்கிறது நாதமணிகளுடைய குளம். அந்த குளத்துல இவர் பேரன் வந்து சொட்ட குலத்துல பிறந்தவா யாரான்னு இருக்காளான்னா, அடியேன் தன்யோ சீனி சுருண்டு ஆள வந்தார் முன்னாடி போயிருந்தார். எதுக்கு வந்து இருந்தாரோ அப்படி எதுக்கு வந்தேன்னு அப்புறம் சொல்றேன். முதல்ல நான் மறைஞ்சி சத்தமே போடாத இருக்கிறச்சே நான் வந்திருக்கேன், நீர் எப்படி கண்டுபிடிச்சி அதை சொல்லும்னு விண்ணப்பித்தார். அது வாழ்க்கை ரொம்ப சுலபம். நான் தினமும் பகவான அனுபவிப்பேன், யோகத்திலேயே அனுபவிப்பேன். அப்ப மகாலட்சுமி தேவியே வந்து பெருமாளை கட்டி பிடித்து இழுத்தாலும் அவளையும் உதறிவிட்டு என்னோடையே தான் பகவான் அனுபவிப்பார். இதுதான் நான் இத்தனை நாள் பார்த்திருக்கேன். ஆனா எனக்கு என்ன விசித்திரம்னு தெரியல, என் முதுக அழுத்திட்டு அழுத்திட்டு பெருமாள் எட்டி எட்டி அங்க யாரோ வந்திருக்காரா வந்திருக்காரான்னு பார்த்தார். எனக்கு புரித்தட்டினா கூட தோணுச்சு, பெருமானுக்கு அதீத காதல் ஒருத்தர் இடத்துல உண்டுன்னா அது நம்ம ஆழ்வார் இடத்துலதான் உண்டு. அப்படின்னா ஆழ்வார் சம்பந்தப்பட்ட யாரோ தெரிஞ்சு வந்திருக்கணும். அதனாலதான் இவருக்கு இத்தனை காதலா இருக்குன்னு என்னையும் தாண்டி போறார். அப்படி யாரா இருக்கணும், நம்மாழ்வாருடைய நேர் அனுகிரகம் பெற்றவர் நாதமணிகள், அவர் தான் சொட்டை குலம். அதனால சொட்ட குலத்துல பிறந்தார், இந்த ஆரியன் வந்தாருண்டோன்னு செய்தி கிடைச்சது ஆள வந்தாரு. அப்பவே அவர் புரிஞ்சுட்டார், ஓ பெருமானும் ஆச்சாரியர்களும் நம்ம திவ்ய பிரபந்தத்துக்காக நியமிக்கிறா போட்டுருக்கு, யோக ரகசியத்துக்கு நியமிக்கலவா, நம்மள திவ்ய பிரபந்தத்துக்கு தான் நியமிக்கிறான்னு புரிஞ்சுட்டார். இருந்தாலும் கேக்குறார், அடி எனக்கு யோக ரகசியம் சொல்லி கொடுக்கணுமே. அந்த சுவாமி சொல்லவே இல்லது, சொல்லாமல் ஒரு தேதி குறித்து கொடுத்தார். இன்னைக்கு நான் சொல்றதா இல்ல, இப்ப நான் குறிச்சு கொடுத்திருக்கிற தேதியிலவா, அப்ப உனக்கு யோகத்தை கற்று தரேன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டார். ஓரச்சுவடிய தேதி எழுதி இடுப்புல சொல்லிட்டார். ஊருக்கு வந்தாச்சு. ஸ்ரீரங்கத்துல அது நாடு காலக்ஷேபம் நடந்துருக்கு. அப்ப ஒரு நாள் திருவனந்தபுரத்துக்கு யாத்திரையா போறாள் ஆள வந்தார். நடனினோ நமர்கள் உள்ளீர் நாமமக்கரிய சொன்னோம், படமுடைய அளவில் பள்ளி விரும்பினான் சுரும்பலத்தும் அனந்தபுர நகர் தொகுதுமின்னேன் அழ்வார் பாசர். திருவனந்தபுரத்துக்கு போயிட்டா பெருமாள்லாம் தெரிவிச்சாச்சு வெளியில வரச்சே. என்னமோ அவர் குறிச்சு கொடுத்த நாள் நெருங்கிவிட்டா பிறகு அதை பார்ப்போம் அப்படின்னு ஓலச்சுவடியை தெரிவிச்சு நாளை எடுத்து பார்த்தா அன்னைக்கு நாள். அன்னைக்குதான் அவர் கொடுத்திருந்த தேதி. திருவனந்தபுரம் எங்க இருக்கு, கங்கை கொண்ட சோழபுரம் என்ன இருக்கு, இன்னைக்கே போக முடியாது. அப்படி இருக்கிறது அன்னைக்கு நிச்சயமா போயிருக்க முடியாது இல்லையோ, போய் இழந்துட்டோம் போல் இருக்கு. அப்ப திரும்ப யோசிச்சு பாக்கிறார், இழந்துட்டோமா அல்லது பகவான் இது நமக்கு வேண்டாம் வச்சுட்டாரா, இது அவர் வேண்டாம் வச்சுட்டார் போல் இருக்கு. ஏன்னா அப்பதான் இரண்டு மடங்கு வீரியத்தோட திவ்ய பிரபந்தத்தை இவன் பிரச்சாரம் பண்ணுவான், அருள் செயலுக்கு இவன் காலம் கைய வேண்டும் நினைச்சிருக்கார் போல் இருக்கு. என்ன திருவுள்ளத்துல வாங்கிட்டார், இனி மக்களுக்கு ஆழ்வார்களின் சீசூக்கிகளின் பெருமையை எடுத்து சொல்லணும், ஆழ்வார் திருவுள்ள கருத்தை நாம இவர்களுக்கு எடுத்து சொல்லணும்னு உறுதி கொண்டுட்டார். அப்ப தமிழ்ல தானே பாடணும், ஆழ்வாருடைய கருத்தை சொல்லணும்னால் ஆளவந்தார் தமிழ் சீசூக்கி பாடியிருக்க வேண்டாமானால் ஒண்ணு கூட பாடல. சில ஆச்சரியம், நாதமணிகளும் தமிழ்ல எதுவும் எழுதல, ஆளவந்தாரும் தமிழ்ல எதுவும் எழுதல, ஆனானப்பட்ட பகவத் ராமானுஜர் பாஷ்யக்காரரே எழுதல, கூறத்தாழ்வான் எழுதல. இவா ஒத்தரும் உயிரை கொடுத்து அனுபவிச்சவா திவ்ய பிரபந்தத்தை, ஆனா அதை பத்தி அவர்கள் எழுதவில்லை. அப்ப நந்தியர் வியாக்கியானங்கள் ஆரம்பிச்ச அப்புறம்தான் தமிழ்னு ஒரு எழுத்தே வந்தது. தமிழ்ல முதல்ல எழுத ஆரம்பிச்சது திருக்குறை பிரான் புள்ளான். அவர் ராமானுஜருக்கு அபிமான புத்திரர், தன்னுடைய புத்திரராகவே அவர் சீதாராமன் இருந்தார். அவர் சொல்லத்தான் திருவாய்மொழிக்கு முதல் வியாச்சியானம் தமிழ்ல பிறந்தது. பின்னான் வியாச்சியானம் 6000 படி வந்தது, நஞ்சியருடைய 9000 படி, அதுக்கப்புறம் பெரியவாச்சியான்கள் 24000 படி, நம்மள வீடு 36000 படி, வாதிகேசியருடைய 12000 படி, இத்தனை பிறந்தது. அப்பெல்லாம் கூட தமிழ்ல பிரபந்தங்கள் ஏற்படவே இல்லை. அதுக்கு ரொம்ப காலம் கழித்து பராசர பட்டரே தமிழ் எழுதவே இல்லையே. இவன் எல்லாரும் கூரத்தாழ்வான் பட்டர் காலம் வரைக்கும் சம்ஸ்கிருதத்துலதான் ஸ்லோகங்கள் பண்ணிட்டு இருந்தார். ஆனா ஆசை அத்தனையும் எண்ணம் அத்தனையும் தமிழ்ல பேசிருக்கிறதெல்லாம் சம்ஸ்கிருதத்துல. எதனால இது இப்படி மட்டும் இல்ல? இப்போ நீங்க வியாக்கியானத்தை நல்லா வாசி பாத்தீங்கன்னா ஒரு பாட்டுக்கு வியாக்கியானம் இருக்கும். உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், இது மாழ்வாருடைய கோஷம். இதுக்கு நம்மள வீட்டை நீங்க வாசி பாருங்க. உயர்வர உயர்வு அற உயர் நலம் கல்யாண குணங்கள உடையவன் இருக்கணும். ஒண்ணுமே இருக்காது. சொல்றது சிவபதியாய வாக்ததமஸ்தகாமனாய் சர்வ கல்யாண குணாத்தகனான சர்வேஸ்வரன் வியாக்கியானம் இருக்கும். ஒரு எழுத்து தமிழ் இருக்காது. எழுதினதெல்லாம் சம்ஸ்கிருத வியாக்கியானம். ஆனா மூலம் சுத்த தமிழ் தூய தமிழ பாட்டு இருக்கும். ஆனா ஒரு தமிழ் சொல் இல்லாம வியாக்கியானம் எழுதியிருப்பார். என்ன சமயம் மூலமே படிச்சுக்கோ போட்டுருக்கு. வியாக்கியானம் தான் புரியணுங்கிறதுக்காக படிக்க வந்தா அது அதை விட கரடுமுரடான சம்ஸ்கிருதத்தில் இருக்கேனால் இந்த திவ்ய பிரபந்தத்தை இதுவும் வேதத்துக்கு சமம்னு நிரூபிக்க வேண்டிய காலகட்டம் சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில எதிராளி யாருக்கும் தமிழ் பிரபந்தத்தை ஏத்துக்க மாட்டேன்னு போராடுறோம். அவள்கிட்ட தான் இவ பேசியாலும் அவள்லாம் முரட்டு சம்ஸ்கிருத ஞானர்கள். அப்ப அவ்வளவு சம்ஸ்கிருத ஞான திருவாழ்க்கை போய் நம்ம வீட்டுல அழகான தீன் தமிழ் பேசின்றது எடுத்து சொன்னோம்னால் காதில் போட்டுக் கொள்ள மாட்டார்கள். அவர்களுக்கு சொல்ல வேண்டிய பதில் சம்ஸ்கிருதத்துல இருந்தா தான் அவ புரிஞ்சுப்பா. அவளுக்கு தமிழ் தெரியாது, தமிழ கோவிலுக்குள்ளே விடமாட்டேங்கிறா. இது என்ன ஆழ்வார்கள் பாடினது? எல்லாரும் பிராமணர்களா? இதுல பிராமணர்கள் இருக்கா, பாணர்கள் இருக்கா, கள்ளர் இருக்கார், ஆண் இருக்கார், பெண் இருக்கார், இவா பாடின பாட்டெல்லாம் ஏற்றுக்க முடியுமான்னு ஆட்சேபம். அப்ப அவர்கள் ஆட்சேபத்தை சமாதானத்துக்கு கொண்டு வரணும்னால் நான் நம்ம வீட்டு தமிழை மட்டும் பாடினா நடக்கவே நடக்காது. அவர்களுக்கு புரிந்த சம்ஸ்கிருதத்தில் முரட்டு சம்ஸ்கிருதத்தில் நீங்க சொன்ன அத்தனை அர்த்தங்களை இன்னும் தெளிவா இந்த பிரபந்தத்தில் இருக்குப்பார் அப்படின்னு சொன்னத்தான் அவர்கள் புரிஞ்சுப்பார். இதனாலதான் அவ நிர்பந்தம் இருக்கும். நாம சொல்லுவோமா வாயில் ஏதோ பல்லுல நாக்கு பட்ட அவரை சொல்லிடுபடலாம், என்ன தமிழ்லேயே வட எழுதியிருப்போம். ஆனா தமிழ் தமிழ் தெரியலனால் எவ்வளவு மன வருத்தப்பட்டு எழுத முடியலையே. இவனுக்கு சம்ஸ்கிருதத்துலதான் சொல்ல வேண்டியிருக்கேன், ஆசை அத்தனையும் தமிழ்ல இருக்கேன்னு எவ்வளவு வருத்தத்தோட அவ வாழ்ந்திருப்பா. நமக்கே ஒரு விஷயம் நல்லா தெரியும், இப்ப எனக்கு பாட்டு பாட தெரியும் வச்சுங்க. பாட்டு பாடுறவாளா இருந்தா அவளால பாடாம இருக்கவே முடியாது. நம்ம கேட்க பிடிக்கிறதோ கேட்க பிடிக்காதோ தெரியாது, ஆனா அவா எங்கேயா வந்தாலும் கண்டிப்பா பாடுவான். நான் கேட்கறதாவே இல்லையா, நான் பாடுறதா இருக்கேன் அப்படின்னு உபன்யாசகம் பாடம் அதே தான். இப்போ இப்ப ஏதோ ஒரு அர்த்தம் தெரிஞ்சு போச்சுன்னா வேணுமோ வேண்டாமோ ஒருத்தர் கிடைச்சா, அது ரெண்டே பேர் கிடைச்சா கூட ஒரு முனைக்கு விடுவோம். நம்ம கேட்டுக்கிறதாவே இல்லையன்னா அதை பத்தி நமக்கு என்ன, நாம சொல்லணும்னு வந்துட்டோம் முடியாது. அப்ப ஒண்ணு தெரிஞ்சு போயிருக்குன்னா அதை அடக்கிறது எவ்வளவு கஷ்டம். நல்லதே சொல்றேன், அதுக்குன்னு எனக்கு ஒருத்தர் அழிக்கணும்னு ஆசையா இருக்கு. அதனால எனக்கு அது ரொம்ப பிடித்தமா இருந்திருக்கா பண்ண போக முடியுமா? ஒரு விஷயம் நல்லதா இருந்ததுன்னா கண்டிப்பா பண்ணணும்னு தோண முடியாது. இவர்களுக்கு தமிழோ அவ்வளவு நன்னா தெரியும், பஸ் இருக்கு, அதுல பாடணுங்கிற ஆசையும் இருக்கும். ஆனா பண்ண முடியாது, பண்ணுவதற்கு நிர்பந்தங்கள் இருக்கு. அது பின்னாடி வேதாந்த தேசிகன் காலம், புலலோகாச்சாரியருடைய காலம், அதுக்கப்புறம் மணவாளமாமர்களுடைய காலத்துலதான் எல்லா ஆபத்துகளும் தீர்ந்து தமிழுக்கு வேண்டிய உயர்ந்த ஸ்தானம் கிடைச்சு இனிமே தமிழிலேயே பாடலாம் அப்படிங்கிற நிலையை கொண்டு வர்றதுக்கு அதுக்கு முன்னாடி இருக்கிற ஆச்சாரியர்கள் ரொம்பவே போராடி இருக்கார். ஆகவே ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்தத்தை வளர்த்ததுக்கு தான் தான் ஆளவந்தார் தெரிஞ்சுட்டார். அந்த திவ்ய பிரபந்தத்தின் அர்த்தத்தை இப்ப சம்ஸ்கிருதத்துல பாடியான வருது. தலைமை திருக்குறள் தமிழ்ல இருக்கு, உடனே ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து திருக்குறள் தான் அந்த தமிழ்ல இருக்கு, சம்ஸ்கிருதத்தில் மொழிபெயர்த்து. காரணம் என்னன்னா இதுல இருக்கிற கருத்து அவளுக்கு தெரியணும் இல்லையா? கருத்து நல்லா இருக்கு, ஆனா அவளுக்கு பாஷை தெரியாது, அப்ப அதை கொண்டு போய் கொடுக்கணும் இல்லையோ? அதே போல ஆழ்வார்களுடைய கருத்து சுலபமா இருக்கு, ஆனா தமிழ் தெரியாதுன்னு பல பேருக்கு இருக்கும் இல்லையோ? அவர்களுக்கு அந்த கருத்து எப்படி போகும்? ரெண்டு, பாசுரம் பாசுரமா இருக்கு, அது ஸ்தோத்திரமா இல்ல. ஸ்தோத்திரமா இருந்தா தான் பிரார்த்தனை ஆகும். அப்ப அந்த பாட்டின் கருத்தையே ஸ்தோத்திரமாக்கணும் முடியும். ஒரு பக்கம் திவ்ய பிரபந்தத்தின் கருத்தை ஸ்தோத்திரமாக்கணும், இன்னொரு பக்கம் திவ்ய பிரபந்தத்தின் கருத்தை சம்ஸ்கிருதத்துல கொடுக்கணும். இந்த ரெண்டு சேர்த்து தான் ஆளவந்தார் ஸ்தோத்திர ரத்னம் கருத்தை பாடியிருக்கார்னு ஒரு கோணம். இது ஒரு கோணத்துல சொல்ல வந்தார். இதனாலதான் ஸ்தோத்திர ரத்னம் பிறந்ததுன்னுட்டா தெரியாதான் இல்லை. இப்ப இன்னொரு கோணம் பார்ப்போம். தர்ம அர்த்த காம மோட்சங்கள் நாலு புருஷார்த்தங்கள்னு சொல்றோம். அதுல தர்மம் பெருமையுடையதுதான். இருந்தாலும் தர்மங்கிறது புருஷார்த்தமா இருக்கிறத விட சாதனமா தான் இருக்கும். இப்ப நம்ம கரையு கரை போறோம், கோதானம் பண்றோம், நீங்க கோதானம் எதுக்கு பண்ணிருக்கேன் கேட்டான். சரி, எங்க அப்பா போன அன்னைக்கே நான் பண்ணிருக்கணும், அது ஏதோ அப்பெல்லாம் ஒண்ணும் புத்தி அவ்வளவா இல்லை, இதுல எல்லாம் நம்பிக்கை கூட அவ்வளவா இல்லை, இப்ப நான் வயசாகி போற காலம் வரைச்சேதான் எனக்கு நம்பிக்கை வந்தது, அதுக்குள்ளேயான அப்பாவுக்காக பண்ணிட்டு போகணும் வந்தேன். எதுக்கு சுவாமின்னா அப்பதான் என் பிள்ளை பண்ணுவோம்னு தோணவே ஆரம்பிச்சிட்டு அதனாலதான் பண்ண வந்தேன் வந்தார் கொடுத்துட்டார். அப்ப இது அவரு புருஷார்த்தமா சாதனமா, இப்போ இவர் கோதானம் பண்ணின தர்மம் அவர் புருஷார்த்தம் சாதனம், சாதனம்னு அதான் வழி, இதன் மூலம் தர்ம காரியத்தை பண்ணுவோம், இதன் மூலம் அப்பாவுக்கு ஒரு நல்லது பண்ணுவோம். அப்ப இதுவே அவருக்கு புருஷார்த்தம் இல்லை, ஆனா இதை சாதனமா தானே வச்சுக்கிறார். எந்த தர்மமா இருந்தாலும் புண்ணியத்தை சம்பாதிக்கும் சாதனம், அதையே புண்ணியமா ஒத்துன்னு வச்சுக்க மாட்டாக்கோ. நீ தானம் கொடுக்கறதே எதுக்குனால் என்ன ஒரு ரெண்டு புண்ணியம் கிடைக்கும்னு தான், புண்ணிய காரியம் பண்ணுன்னு சொல்லியிருக்காளே அதுக்காகத்தானா, இல்ல உனக்கு எந்த புண்ணியமும் கிடைக்காது தானம் கொடுக்கிறான்னால் அப்படின்னா தான் அது புருஷார்த்தம் ஆகும், அதுவே புருஷார்த்தம் பாருங்க. இதத்தான் ஸ்வயம் பிரயோஜனம், ஸ்வயம் புருஷார்த்தம். நாம சங்கீர்த்தனம் பண்ணீரே எதுக்காரனால் ஒரு வியாதி போட்டு நம்ம ஆடுறது குடும்பத்தை 48 நாள் ஒரு மண்டலம் பாராயணம் பண்ணா சரியாகுங்கிறாள். அப்ப நாம சங்கீர்த்தனம் பாராயணம் புருஷார்த்தம் இல்ல, சாதனம். எது புருஷார்த்தம்? வியாதி தொலைதல். வியாதி தொலைதல்ங்கிற புருஷார்த்தத்துக்காக நாம சங்கீர்த்தனத்தை சாதனமா பண்ற முடியும். அதே போல என்னதான் தர்மம் தர்மம் புருஷார்த்தம்னாலும் தர்ம சாதனம் தான், அது புருஷார்த்தமா ஆகாது, அதனால அதை ஒதுக்கி வைங்கிட்ட. சரி, அர்த்தம் பொருளீட்டுதல், தர்ம அர்த்த காம மோட்சம். பொருளீட்டெல்லாம் நல்லா இருக்கு, அது நல்லத்துக்கு செலவழிச்சா நல்லா இருக்கும். எல்லாரும் அப்படி நல்லத்துக்கு செலவழிச்சுட போறோமா? வெறும் அது ஒரு ருசி ஒரு சூக்கி ஒன்று சொல்லுவா, சமஸ்கிருதத்துல சொல்ல சேவை, நம்ம சம்பாதிக்க சேவும் கட்டம், சேர்த்து வைக்க சேவும் கட்டம், காப்பாற்ற சேவும் கட்டம், செலவழிச்சா இன்னும் கட்டம். பணத்தை மட்டும் சம்பாதி ஆயே கட்டம், ஜயே கட்டம். ஆயே கட்டம்னா சம்பாதிக்கிறது கட்டம், ஜவே கட்டம்னா செலவுஞ்சுட்டா அதை விட கட்டம், காப்பாத்துறது எல்லாத்த விட கட்டம். அதனால எல்லாமே கட்டமா இருக்கே, அப்ப எதுக்கு அது கிட்ட போறோம்னா கட்டப்படத்தான், அதுக்காகத்தான் போறோமோ நம்ம. அப்ப பொருள்னாலே கட்டம் கூடவே வந்துடும் சொல்லு, ஒதுக்கி வச்சுட்டா தர்ம அர்த்த காம காம பிராப்தமானதே இல்லையே, காம அந்த நிமிஷத்துக்கு நல்லா இருக்கும், ஆனா அல்பமா இருக்கும், அஸ்திரமா இருக்கும், ஸ்திரமா இருக்காது, மகத்தானதாக இருக்காது. அனந்த ஸ்திர பலத்தை தேடணும், அல்ப அஸ்திர பலத்தை தேடக்கூடாது. அப்ப தர்ம அர்த்த காமங்கள் மூணையும் ஒதுக்கி மோட்சமே புருஷார்த்தம். சேமனல் வீடும் பொருளும் தர்மமும் சீரியனர் காமமும் என்னிவை நான் என்பர் நான்கினும் கண்ணனுக்கே ஆமது காமம் அறம்பொருள் வீடுதற்கென் உரைத்தான் வாமனன் சீலனி ராமானுஷன் என்று ராமானுஷன் உத்தந்தாதியில திருவரங்கத்தமுதனார் சாதிக்கிறார். மற்ற மூணு புருஷார்த்தங்களையும் தள்ளு, மோட்சம் தான் புருஷார்த்தம். இது இப்ப முதல் குறிப்பு ஒண்ணு. எப்படி ஆள வந்தாரு இதை நமக்கு அழகா குழந்தைக்கு புரிய ராப்புல புரிய வச்சிருக்காருன்னா, மோட்சம் தான் புருஷார்த்தம்னு தெரிஞ்சுக்கோ. சரி, தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, மோட்சம்னா உடனே வைகுண்டத்து கிளம்பலாமா கிளம்பலாமான்னு ஆகாசத்தை பார்க்காதே, அது வர்றவங்களுக்கு வரட்டும், அதுக்கு முன்னாடி இருக்கிற நாள் நீ வாழ்ந்தாகணும். முன்பு மோட்சமே புருஷார்த்தம்னால் உசிர விட்டு விடுறது புருஷார்த்தமா? அது கண்ணவே முடியாது சுவாமி. பாப்பம் நான் இப்ப ஒருத்தர் மோட்ச புருஷார்த்தம் சொன்ன உடனே இப்பவே நான் அங்க போகிறதா இருக்கேன், அதனால கத்தி எடுத்துருவாங்க. நீ மோட்சம் போறதுக்கு எதுக்கு கத்தின்னா? வெட்டினுட்டோம்னா போயிடலாம் முன்பு, வெட்டினுட்டா நடக்கிறது போடுவோம். எவ்வளவு கத்தி வேலை நடக்கிறாப்புல இருந்தா மோட்சம் உயிரை விட்டா தான் போக முடியும், ஆனா மோட்சம் போறதுக்காக உயிரை விட்டேன்னா நடக்க முடியும். இப்படி சொல் குழப்பராப்புல இருக்கும் போ, உயிர் போனாட்டா மோட்சத்துக்கு போக முடியும், ஆனா மோட்சத்துக்கு போகணுங்கிறதுக்காக நான் உயிரை விட்டேன்னா மோசத்துக்கு போக மாட்டேன், நடக்கிறது போடுது, ஆத்மஹத்தி ஆயிடும் முடியும். அது தற்கொலை முயற்சி பண்ணாலே தப்பு, மகாபாபம். அது தானே விழும்போதுதான் விழ வேண்டுமே தவிர நாம நிர்பந்தப்படுத்தி விழ வைக்கிறதுக்கு முடியாது. அப்ப மோட்சங்கிறது புருஷார்த்தமா இருந்தாலும் அதை விட எது புருஷார்த்தம்னால் மோட்சத்துல போய் வைகுந்தத்துல போய் ஒருத்தர் நான் தான் ராஜான்னு சொன்ன என்ன ஆகும்? பெருமான் இருக்காரு என்ன இருக்கட்டுமே, வைகுந்தத்துக்கு வர்றது புருஷார்த்தம், அங்க வந்த பிற்பாடு நான் ராஜாவா இருப்பேன்னு சொல்லக்கூடாது. ஆகவே ஆள வந்தார் அறிவித்தது மோட்சம் புருஷார்த்தம். ஆனா அதை விட துல்லியமா பார்த்திருந்தால் இன்னும் உள்ள பூத கண்ணாடி வச்ச பார்த்தா தாஸ்யம் புருஷார்த்தம். ரெண்டாவது சொன்னார் இது எப்படிப்பட்டதுன்னா, இப்ப நீங்க உட்காந்துருக்கேன்னு வந்து எங்க உட்காந்துருக்கார்? அவர் இந்த கட்டடத்துல உட்காந்துருக்கார். கட்டடத்துல மூணாவது மாடியில உட்காந்துருக்கார். மூணாவது மாடியில தரையில உட்காந்துருக்கார். தரையில மனையில உட்காந்துருக்கார். மனைக்கு மேல இந்த காயிருந்த துணி போட்டுக்கு உட்காந்துருக்கார். நீர் எதுல உட்காந்துருக்கீர்னால் மொத்தமா பார்த்தா வீட்டுல உட்காந்துருக்கார். கிட்டக்க போய் பார்த்தா மூணாம் மாடி, கிட்டக்க போய் பார்த்தா இந்த இடம், கிட்டக்க போய் பார்த்தா மனை, கிட்டக்க போய் பார்த்தா துணி, அதுக்கப்புறம் நாள். இதுல எதுவுமே தப்பு இல்ல, பொய்யில்ல. இப்போ இந்த கட்டடத்துல இருக்கேங்கிறது உண்மை, இந்த ஊர்ல இருக்கேங்கிறது உண்மை, ஆனா கிட்டக்க போக கிட்டக்க போக துல்லியமா தெரிய ஆரம்பிக்கிறது இல்லையா? இப்ப நம்ம எல்லாம் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகணும்னா அதுக்கு இந்த இதுல போட்டுருக்கான், அது போட்ட உடனே வழி காட்டும், இங்க இப்படி போகணும், அது காட்டுறச்சே மொத்தமா இந்த இந்த ஊரை முழுக்க காட்டும். அப்படி ஒரு கட்டினு வச்சுங்க, அப்படியே உள்ள போகும். அப்ப இந்த இடத்த மட்டும் காட்டும், கட்டினு வச்சுங்க, அப்படியே உள்ள போகும். இந்த தெருவை மட்டும் காட்டும், ரெண்டு தட்டு தட்டுன்னு இந்த வீட்டையே காட்டும். தட்டு விட்டுனா நேரம் உட்காண்ட இடத்துல வந்துடும். அப்ப இது நாளும் தப்பா? தப்பே இல்லை. இப்போ அது முதல்ல அந்த பெரிய நிலையில காட்டினது சரி, கிட்டக்க போக கிட்ட போக காட்டினது சரி. அத போல முதல்ல புருஷார்த்தம் எது? தர்ம அர்த்த காம மோட்சம். உடனே கட்டுங்க மோட்சம், உடனே கட்டுங்க தாஸ்யம், உடனே கட்டுங்க பக்த பக்தர்களுக்கு தாஸ்யம், உடனே கட்டுங்க அதுதான் இங்கேயும் புருஷார்த்தம் அங்கேயும் புருஷார்த்தம். இப்படிங்கிறது நம்ம புரிய வைக்கணும் இல்லையோ? இது தெரிந்து போகிறதுக்கு தான் இந்த சோத்திரத்தனமே திறந்து. நீங்க வெறும எத்தையோ புருஷார்த்தம் மட்டும் இருந்துட்டாரே, மோட்சமே புருஷார்த்தம், வைகுந்தத்துக்கு போறது புருஷார்த்தம் நினைச்சுக்காதே, பகவானுக்கு அடியவனா இருக்கிற தாஸ்யமே புருஷார்த்தம். தாஸ்யம் மட்டும்னு புரிஞ்சுடாதே, இப்போ பக்தர்களுக்கு தாஸ்யம் காட்டுவது புருஷார்த்தம், அது மட்டும் நினைச்சுடாதே, அதுதான் நிச்சயிக்கப்பட்ட புருஷார்த்தம். அதுக்கு வழி எதுன்னு தேடாதே, பகவானுடைய திருவடிகளே உபாயம். இந்த அர்த்தத்தை ரெண்டையும் பிரிச்சு சொல்ல வந்ததுதான் சோத்தரத்தம். ரொம்ப சுலபமான அர்த்தம். இப்போ இதோ 65 ஸ்லோகம் பார்த்தா மயகராபல் இருக்குமே தவிர, மொத்தத்தில் ஆழ்வார்களுடைய சம்பிரதாயம் என்ன? பெருமானுடைய திருவடிக்கு கைங்கிறம் பண்றதே புருஷார்த்தம். அது இங்க வச்சாலும் சரி அங்க வச்சாலும் சரி பண்ணுவேன், என்னை எங்க வைக்க போறாருங்கிறது அவருடைய உரிமை, எங்கேயும் வச்சிருக்கட்டும். யாழ்வாரே பிரார்த்திக்கிறாரு மோசமுழு மோசமுழு கேட்டுட்டே இருந்தார். பெருமாள் அவர் பதில் சொல்றார், அங்க வந்து என்ன பண்றதாருக்கு? திருவேங்கடத்துக்கு வாருமே, மூணாம் பத்து மூணாம் திருவாயுமொழி ஆரம்பிச்சு திருவேங்கடத்துக்கு வாரும், அங்க மோட சேர்ந்து அனுபவிக்கணும்னு இருக்கேன். யாழ்வார் ரொம்ப பிடிவா முடிச்சார், ஸ்ரீவைகுண்டம்னு சொல்லியிருக்கிறேன், அங்க தானே போனோம்னு பிரார்த்திச்சேன்னா அங்க வந்து என்ன பண்றதா இருக்கு? இல்ல தேவதியை அனுபவிச்சு கைங்கிறமானும் அதை நான் திருவேங்கடத்துல கொடுத்தா உங்களுக்கு சரியா வேண்டாமா? இப்போ என்ன சொல்றது, வைகுந்தத்துல போய் ஒன்னு அனுபவிக்கணும் கைங்கிறமானும் வேண்டாமே, அதை நான் திருவேங்கடத்துல கொடுக்கறேன்னுங்கிறார். இப்ப மாட்டேன்னுட்டால் அப்ப இடத்த பிடிச்சிட்டு இருக்கோம்னு அர்த்தம். இப்போ வீடா பிடிவாதமா இடத்த பிடிச்சிட்டு இருக்கோம், இப்ப புருஷார்த்தம் வைகுந்தத்துக்கு போறதா கைங்கிறமானு கேட்டா என்ன பதில் சொல்லுவோம்? வைகுந்தத்துக்கு போய் கைங்கரியும், ரொம்ப ஜாக்கிரதை இல்லை, அதனால வைகுந்தத்துக்கு போய் கைங்கரியம். பெருமாள் சொன்னார், வைகுந்தத்தை அடைவது புருஷார்த்தம் அல்ல, கைங்கரியம் புருஷார்த்தம். அந்த கைங்கரியத்தை உங்ககிட்ட தனியா கொள்ளணும் திருவேங்கடத்தையே சிருஷ்டிச்சிருக்கோம். அவதாரிகள் நம்மள ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிறார், சப்தகிரியை ஏற்படுத்தி அதுக்கு இப்ப ஏற்பட்ட கஷேத்திரம் வரா கஷேத்திரம் ஆக்கி நான் கலியுக தெய்வமா வெங்கடேசனா வந்து நின்னு அழியர் இத்தனை எதுக்குன்னு நினைக்கிறேன். அதுவா ஒரு நாளைக்கு லட்சம் பேர் வந்து சேவிக்கிறதுக்கு அப்படின்னு ஆழ்வாறு சொல்ல பார்த்தார். இல்லை, உன் உருத்தரை நான் அனுபவித்த அதுக்கு தான் இப்பேற்பட்ட மலையை சுட்டித்திருக்கேன். பேசவே ஆழ்வார், ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம். இது வரைக்கும் அவருடைய எண்ணம் கைங்கிருமானோ கைங்கிருமானோ வைகுந்தத்திலே உண்டு, பெருமாள் சட்டுன்னு மாற்றி விட்டார் ஆசையப்போ. அங்க போய் பண்ண வேண்டாமே, இங்கேயே பண்ணலாமே. வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம். இரண்டாம் பகுதி பாட்டு பாருங்க, தெழுகுதழுவி திருவேங்கடத்து எழுகள் சோதி அந்த தந்த தந்தைக்கே. பாட்டை ஆரம்பிக்கச்சே மோட்சத்துல போய் கைங்கிருமான்னு நினைச்சவர் பாட்டை முடிக்கிறதுக்குள்ள திருவேங்கடத்துல கைங்கிருமான். ஆகவே பெருமான் எங்கு வைக்கிறானோ அங்கு இருக்கிற இடத்துல கைங்கிருத்த பண்ணு, இதுதான் உன துரித்தானதுங்கிறத ஆழ்வார் சொன்னார். அப்படியே பாட வந்தார் வாங்கி விட்டார். இந்த விஷயத்த வேதாந்தம் தெளிவா சொல்லார். அது எப்ப பார்த்தாலும் அர்ச்சிராதி மார்க்கம் மேல போனோம் வைகுந்தம் சேரணும் ஹாவு ஹாவுன்னு சாமதானமான இதையேதான் சொல்லுமே தவிர, அங்க போய் கைங்கரியம் பண்றது புருஷார்த்தமாச்சே. அந்த கைங்கரத்தை அங்க பண்ணாங்க பெருமாள் ஆசைப்பட்டு இங்க பண்ணாங்க பண்ணா என்ன வேதாந்தம் கேட்கவே கேட்காது, ஒத்துக்கும் ஒத்துக்காது. ஆனா ஆழ்வார் பாசனத்துல அப்படி இல்லை. இப்போ அது கிடைக்கிற நீ வரைக்கும் கிடைக்கட்டும், அது எனக்கு தெரியாது எப்போது. அப்ப அது வரைக்கும் பெருமான் ஆசைப்பட்டபடி நான் நடக்கணுமா இல்லையா? அவருக்காக திவ்வதேசத்துக்கு போய் கைங்கரி பண்ணுவோம் போவோமே, அங்கேயே கைங்கரி பண்ணுவோமே ஆழ்வார் கிளம்புறாரு இல்லையோ. இது புரிந்தவர் தான் ஆள வந்தார். அதனால அவர் தன்னுடைய பிரபந்தத்துல என்ன பண்ணிட்டார்னால், மோட்சம் புருஷார்த்தம் சொல்லி அதிலேருந்து இன்னும் சூக்மமா தேடிட்டு போனான். தாஸ்யம் புருஷார்த்தம் சொல்லி அதுலேயே இன்னும் உள்ளூர தேடிட்டு போனான். தாஸ்யம் மட்டுமே புருஷார்த்தம், அதுவும் இங்கிருந்தாலும் அங்கிருந்தாலும் அதுவே புருஷார்த்தம் சொல்லி அதுக்கு எது உபாயம்னு தெரியலையே, எந்த வழியில் அடையணும்னு தெரியலையா? ஒரே வழி பெருமான் திருவடிகளில் சரணாகதி தான் அப்படிங்கறத சொல்லி உபாயமும் பிராபியமும் பகவானே. இதை சொல்லுவதற்கு தான் சோத்தரத்தனமே பிறந்தது. துவய மகாமந்திரத்தினுடைய விளக்கம் துவயத்தையும் மந்திர ரத்தனம்னு சொல்ல முடியும். இது ஸ்தோத்திர ரத்தனம், அது மந்திர ரத்தனம். மந்திர ரத்தனத்தினுடைய விவரணம் தான் ஸ்தோத்திர ரத்தனம். மந்திர ரத்தனத்தில் இருக்கிறது ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தியே சரணாகதி, ரெண்டாவது வரி ஸ்ரீமதே நாராயணாய நமஹா கைங்கரிய பிரார்த்தனை, அது ரெண்டு தான் இப்ப நம்ம பார்க்க போறது. 22வது ஸ்லோகம் தான் சரணாகதி. 65 ஸ்லோகங்களை இப்படி பிரிச்சிருந்தோம். 21வது ஸ்லோகம் வரைக்கும் ஒரு கணக்கு, 22வது ஸ்லோகம் ஒரு கணக்கு, அதுக்கப்புறம் ஒரு கணக்கு. 22ங்கிறது சரணாகதி ஸ்லோகம். ாராயண சரணம் சரணம் பிரபத்தியே. அதுக்கப்புறம் உத்தர வாக்கியம் கைங்கிறது சொல்லணும். சொன்னார் நிவாச சையா ஆசன பாதுக அம்சுக உபதான வருஷ ஆதப வாரணாதி சரீர வேதைகி தவ சேஷதாங்கி யசோசிதம் கடைகிதே ஜனகி ஆதிசேஷன் பண்ற கைங்கிறதெல்லாம் பண்ணணும்னு பிரார்த்திக்கிறார். அது உத்தர வாக்கியத்தினுடைய அர்த்தம். அப்ப பூர்வ வாக்கியத்தின் அர்த்தம் சரணாகதி. 22வது ஸ்லோகத்துல சொல்லிட்டார் உத்தர வாக்கியத்தினுடைய அர்த்தம் கைங்கரிய பிரார்த்தனை, அதை மேல தெரிவித்தார். அப்ப மத்த ஸ்லோகங்கள் ரெண்டே ஸ்லோகம் போடுமே, சரணாகதிக்கு ஒரு ஸ்லோகம் சொல்லியாச்சு, கைங்கரியத்துக்கு சொல்லியாச்சுனால் யாரிடத்துல சரணாகதினு சொல்லணும் இல்லையோ, அதான் முதல் 21 ஸ்லோகம். முதல் ஸ்லோகம் எல்லாமே இன்னாரிடத்துல சரணாகதி பண்ண போறேன்னு பிராப்திய ஸ்வரூபம்னு போடுங்க. பிராப்தியம் பகவான், அந்த பிராபியத்தினுடைய ஸ்வரூபம் என்ன, எப்படிப்பட்டவர் அவர், அது முதல்ல ஸ்லோகங்கள். 22 அந்த பெருமானிடத்துல சரணாகுது. அதுக்கப்புறம் இருக்கிறது அவருடைய வைபவம், அவருடைய அனுபவம், அவருக்கு கைங்கரியம். இப்படிதான் இந்த ஸ்தோத்திரத்தை சுவாமி ஏற்படுத்தியிருக்கார். இதுல முக்கியமான கேள்வி, இப்படி பெருமானே உபாயம் பெருமாளே பிராபியம்னு வந்தவர் அவரை பத்தியே முதல்ல பாடாமல் 5 ஸ்லோகம் ஒரே ஆச்சாரிய வந்தனம் பெருமாளத்தான பாட வந்தார், அதுக்குதான ஸ்தோத்திரம். ஆனா ஆச்சாரியனை பாட வந்துட்டார், ஆச்சாரியனை பாடணுமானால் அது பெருமாளுக்கு ரொம்ப பிரியமானது ஆச்சாரிய வந்தனம் தான். நேரம் அவரை பாட போறதை விட என்ன இங்க வந்துட்டு யார் கட்டாட்சித்து பாட வச்சிருக்கோம் அவரை 4 பாடு பாடும், அங்கேயே நன்றி இல்லாம நேரம் எங்கிட்ட வந்துட்டீர்னால் இது மனாளவானிகள் உபதேசத்தமான சாதித்தார். தன் குருவின் தாழனையின் அன்பொன்னிலாதான் தன்னுடைய குருவினிடத்திலே திருவடிகள் அன்பே இல்லாமல் அன்பு தன்பால் செய்தாலும் அம்பியேவோன் விண்ணாடு தானடிக்க வேண்டியான் ஆதலால் நன்னாரவர்கள் திருநாடு. ரொம்ப தீஷ்மா கத்தியாட்டம் பாட்டு, ரொம்ப ஜாகிரதையா இருக்கும். இந்த மாதிரி பாட்டெல்லாம் நம்ம பல பேர் கேட்டுக்கிறதே இல்லையா, நல்லதா போடுறது. ஆனா இதை உட்காந்து நீங்க காலக்ஷேபம்னு கேட்டீங்கன்னா பயம் அதிகமாயிடும். ஏன்னா அங்க இருக்கிற உண்மையெல்லாம் படிச்சு படிச்சுன்னு சொல்லிடுவாள் இல்லையா, நம்ம அதெல்லாம் தெரியாம ஏதோ இப்படியே இருந்துப்போம் இப்படியே போய்போன்ற ஒரு நம்பிக்கையில் இருந்துருவோம். இதெல்லாம் இல்லையான்னு அவர் சொல்லச்சேதான் நமக்கு ஆபத்தே தெரியறதுக்கு ஆரம்பிக்கும். அவர் சொல்றார் தன் குருவின் தாழனைகள் அன்பன் இல்லாதான் ஆச்சாரியனிடத்துல பக்தியே இல்லாம கைங்கரியமே பண்ணாமல் நேர பகவானிடத்துல அவன் பக்தியும் கைங்கரியம் பண்ண வந்தான்னால் அவர்களுக்கு மோட்சம் கொடுக்க வேண்டிய தேவை ஈஸ்வரனுக்கு இல்லையா, நிச்சயமா அவர் கணிசிக்க வேண்டிய தேவையே கிடையாது. தன் குருவின் தாழனைகள் அன்பன் இல்லாதான் அன்பு தன்பால் செய்தாலும் பகவானிடத்தில் அன்பை காட்டினாலும் அம்புயை போன் விண்ணாடு தான் அழிக்க வேண்டி இரானாதலால் இவர்களுக்கு விண்ணாடு கொடுக்கணுங்கிற தேவையே பெருமாளுக்கு இல்லை. ஆகவே முடிச்சுதான் பாருங்க, நன்னார் அவர்கள் திருநாடு. ஆனால் இவர்கள் ஒரு நாளும் திருநாட்டுக்கு போகவே போறது இல்லை, என்னோட பயம் வந்துடும். நான் இந்த ஆச்சாரியனை சேவிச்சே 4-5 வருஷம் இருக்கும் போட்டு நீர் சொல்றதை பார்த்தா என்ன ஆகுமோ தெரியலையேனால் அவாதான் யோசிச்சிடும். இதுக்கு மேல யாரையும் அங்கே பயப்படுத்துறதா இல்லை இருக்கோ, ஆனா பார்த்துருக்கிறது உண்மை. அது இல்லே இருக்கிற முடியாது, எந்த ஆச்சாரியனா இருந்தாலும் இப்படித்தான் சாதிச்சிருக்கார். அதுவும் சில நூல்கள்லாம் இருக்கு ரொம்பவே நம்மளை மாத்திடும், ஆனா அதை கேட்கறதுக்கு ரொம்ப தொடங்குவோம். கேட்டுட்டோம்னா இதுதான் உண்மைன்னு தெரிஞ்சுக்கணும். ஓஹோ இதை தாண்ட முடியாது போட்டுக்கு நம்மளால இதுதான், ஆனா ஏதோ ஓடிண்டது அவருதான் சொல்லணுமே தவிர ஏதோ ஓடினேன் ஓடி உய்வதோடு பொருளால் வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் அவர் பாடினார். அவர் ஓடிண்டிருந்தவர் மாறி ஒரு நாள் வந்துட்டார், நம்ம இன்னும் ஓடிண்டிருக்கோம். அவர்தான் பண்ண வேண்டுமே தவிர அவர் பாடி புரிஞ்சுட்டார். புரிஞ்ச அன்னையிலிருந்து விவேகம் விவேகமா போனார், கைங்கரியத்தில் ஈடுபட்டார். ஆக எதுக்கு இப்ப ஆச்சாரிய வந்தனம்னால் அவர்கள் இல்லாவிடில் இந்த பெருமானை நான் தெரிஞ்சிருக்கவே மாட்டேனே. அதுவும் ஆள வந்தாருக்கு ரொம்பவே முக்கியம் அவருடைய ஆச்சாரியன் மனக்கால் நம்பிகள். இன்னும் இவர் ராஜாவா இருந்திருந்தார், ஆள வந்தாருக்கு ஆட்சியோ ஜெயிச்சு ஒரு பாதி ராஜ்யம் கிடைச்சிருக்கு. ராஜ்யம் கிடைச்சதை யாமுனாச்சாரியன் ஆண்டுன்னு வந்திருக்கார். ஒரு பக்கம் இவரான இளவரசனா இருக்கார், இந்த பக்கமே வரமாட்டேங்கிறார். இன்னொரு பக்கம் நாதமுனிகளா இருந்தா மந்திரிகள்ட்ட ஒப்படைச்சிட்டு இருக்கார், சிஷ்யால் தான மந்திரி. நீர் பார்த்து அவர் வயசுக்கு வந்த உடனே கொடுத்து அவரை தான் இந்த பட்டத்துக்கு ஏத்தணும்னு, அவர் ஆனா கேட்கவே மாட்டேங்கிறார். மணக்கால் நம்பியோடு ஒரு முக்கிய நடவடிக்கை எடுத்தார். சூதுவளக்கீரை வாங்கிட்டு போய் இந்த ராஜா அவருடைய தளிக பண்ற உள்ளே தளிக பண்றவர்கிட்ட நிச்சயம் கொடுத்தார். 6 மாசம் சூதுவளக்கீரை பண்றார், சாப்பிடுறார். ராமநாச்சாரி நல்லா சாப்பிடுறார், நன்னா இருக்கு. நன்னா இருக்குன்னா இங்க வந்து கேட்க போறமா, நல்லா இருக்கு. அந்த 6 மாசம் கொடுத்து ஒரு 10 நாள் நிறுத்திட்டாரு. எதுவுமே வந்துட்டே இருக்கிறது, நின்னாத்தான் ஏன் வரலன்னு கேட்போம். வந்துட்டு இருக்கிற வரைக்கும் கேட்டே இருக்க மாட்டோம். அவரு சாப்பிட்டுருந்தார், ஏது நின்று படுத்துனா களிப்படவர் சொல்லிட்டார். அதோ ஒரு சாமி நிச்சயம் கொண்டு குடுத்திருந்தார். 10 நாள் அவர் என்னமோ காணும். ராஜா சொல்லிட்டார், அடுத்த நாள் அவர் வந்தா கூட்டிட்டு வாங்க பாக்கணும்னு. மறுநாள் போனார். இது சொல்லிப்பார்னு தெரியும். அதனால மனக்காலங்கள் அடுத்த நாள் போனார், தூது வழக்கறி எடுத்துன்னு போனார். இதெல்லாம் இப்ப வாங்க முடியாது, ராஜா அவங்க பாக்கணும்னு இருக்கா இருக்கும் போய் பாரு அப்படின்னார். நேரவர் போனார், எதற்காக நீர் 10 6 மாசம் தூது வழக்கீரை கொடுத்தி, உனக்கு என்ன வேணும்னா, நான் எதுவும் உங்ககிட்ட வாங்கறதுக்காகவே வரல, கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். கொடுத்துட்டீங்களே தூது வேலைன்னா, ஊதுவளை கொடுக்கறதுக்காக நான் வரல, இப்போ உன்னை சந்திக்கிறதுக்காக வந்தேன். உங்க தாத்தா விட்டு வச்சுட்டு போயிருக்கிற சொத்து என்கிட்ட இருக்கு, அந்த சொத்தை உன்னை பார்த்துட்டு கொடுத்துட்டு போகணுங்கிறதுக்காகத்தான் வந்தேன், வாங்கி கொள்ளுகிறீரான். யாரு தாத்தா என்ன சொத்து கொடுத்து வச்சிருக்கா, நானே ராஜாவா இருக்கேன்னால் இந்த அல்ப சொத்தை பத்தி நான் பேச வரல, மகானான சொத்து எதுவோ அதைத்தான் உங்க கொடுக்கறதுக்கு வந்தேன். சரி கொடுக்குமேன்னு சொல்ல நாசமுனிகள் சொல்லிட்டு போன அத்தனை அர்த்தங்களையும் ஒன்று விடாமல் வணக்கால் நம்பிகள் உபதேசித்தார். நன்னா கேட்டுண்டார். கீதா சாஸ்திரத்தை முக்கியமா உபதேசம் பண்ணி இதுதான் பரம்பொருள்னு பகவான காட்டுட்டார். கேட்டுட்டே வந்தவருக்கு எப்படி உள்ளது இருக்கோ இல்லையா, தேர்ந்தெடுத்து வச்சுட்டா இவர் தான், கொஞ்சம் அப்படியே வெளியில சுத்திட்டு இருக்காரு அவ்வளவுதான், அதை மாத்திய வாழ் கூட்டிட்டு வரணும். அதுக்குதான் முயற்சி எடுத்தார். யோசிச்சு பார்த்தவர் பெரிய சொத்தா இருக்கே, கீதா ஸ்லோகமே இவ்வளவு நன்னா இருக்கும்னா, அந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்ட பகவான் எவ்வளவு நல்லா இருப்பார், நீ கீதா ஸ்லோகத்தை காமிச்சு கொடுத்துட்டீர், அதுல சொல்லப்பட்ட பெருமாளை காட்டுகிறா என்ன கேட்டார். வந்தால் காட்டுகிறோம், பணங்கவே இல்லவர் நம்மளா இருந்தா எனக்கு எல்லாம் ஸ்லோகம் தான் தெரியும், உள்ள இருக்கிறவரெல்லாம் யாரும் தெரியாதுன்னு சொல்லியாது, இப்படி இருந்தா நான், ஆனா அவர் ரொம்ப தெம்பா வாருமே காட்டுறேனேன்னு சொன்னார். இவர் கையை பிடிச்சிருந்து திருமண தூண்களுக்கு நடுவிலே பெரிய பெருமாளுக்கு முன்னே கொண்டு போய் நிறுத்தி வைத்து அவர்கிட்ட பிரார்த்திக்கிறார். எல்லாருக்கும் காட்டுறாப்பர் இவர் காட்டிட வேண்டாம், அன்னைக்கு திருப்பாணாழ்வாருக்கு எப்படி காட்டினீரோ அப்படி காட்டும் என்று சொன்னதுக்கு பெருமாளும் கரியவாகி புடவரந்து மிளர்ந்து செவ்வரி ஓடி நீண்டவ பெரியவாய கண்களை காட்ட அங்கிருந்து யாமுனாச்சாரியர் அனைத்தையும் துறந்தார். சம்பிரதாயத்துக்கு ஆனார்னு சரித்திரம். ஆகவே அவருக்கு தெரிஞ்சுக்கோ, ஆச்சாரியன் இருக்கவே தான் நாம பெரிய பெருமாளையே தெரிஞ்சுக்கணும்னு சொல்லு, இல்லைன்னா அவர் ராஜாவா தான் இருந்திருப்பாரு, இங்க வந்திருக்கவே மாட்டாரு. அதனாலே பெரிய பெருமாளை பாடுறது அப்புறம் இருக்கட்டும், முதல்ல பாட்டி கொடுத்த ஆச்சாரியர்களை பாடணும் என்று முதல் 5 ஸ்லோகங்கள். அதுலயும் ஆச்சாரியனை பாடணும்னா மனக்கால் நம்பிய பாடிருக்கணும் இல்லையோ, அதான ஸ்லோகம் இருந்திருக்கணும். ஆனா நாசமுனிகளை பத்தி தான் ஸ்லோகம் ஆரம்பம், பிரபந்தத்துக்கு ஏற்றம். முதல் ஸ்லோகமும் நாசமுனி வந்தனம், கடைசி ஸ்லோகமும் நாசமுனி வந்தனம், ரெண்டும் தாத்தாவுக்காக பாடிட்டார். தாத்தான்னு பாடிக்கிறோம், அத்தான பாடலே அவர் பரமசி வைத்தவர், அவர் தான் ஆச்சாரியன் பாடியிருக்கார். அப்ப ஆச்சாரியன் மனக்கால் நம்பி இவர் தாத்தா பார்த்ததே இல்ல, நாசமுனிகள் ஆளவந்தார் பார்த்தது கூட கிடையாது. அவர் நாசமுனிகள் பரமோதம் போன பிற்பாடுதான் ஆளவந்தாருடைய அவதாரமே நடந்திருக்கு. ஆனா இவருக்கு யமுனைக்கரை வந்து பேர் வைக்கணுங்கிறது நாசமுனிகளுடைய ஆணை. இவர் வடக்க போய் யமுனைக்கரையில இருந்து மதுரால கண்ணனுக்கு கைங்கிரம் இருக்கார் நாசமுனிகள். அப்ப பேரன் பிறப்பாரு அவருக்கு தெரியும், அதனால அவர் சொல்லி வச்சு போறார், எனக்கு பேரம் பிறந்தால் யமுனைத்துறைவன் அவருக்கு பேர் வைங்கோ. அதனாலதான் எதிகிறவன் யமுனத்துறவன் என எடியாம் கதிவத்துடைய ராமானுஷன் சொல்ல முடியும். அவர்தான் சீலங்கள் நாதமுனிகள் நெஞ்சால் வாரிப்பருகு ராமானுஷன் பார்க்கிறோம். நாதமுனிகளை வாரி பருகிறார், யாமுனாச்சாரியரை வாரி பருகிறார்னு திருவரங்க தமுதனார் ராமானுஷருடைய பெருமை பேசிட்டு அப்ப யாமுனாச்சாரியன் ஒரு பேர் வைங்கோன்னு நாதமுனிகளுடைய ஆசை. அதன்படிக்குத்தான் பேரம் பிறந்தார். பிறந்தவர் இப்ப வயசுக்கு வந்துட்டு முதல் ஸ்லோகமே தாத்தாவுக்கு தான் சமர்ப்பித்தார். ஏன் மனத்தால் நம்பிகளுக்கு சமர்ப்பிக்க வேண்டாமோ, அது ஆச்சாரியனுக்கு கைங்கிறதுனா எப்படி தெரியுமோ செய்யணும், ஆச்சாரியனுக்கு பிரியமான கைங்கிறது செய்யணும். இப்போ அந்த நாள்ல இருக்கிறவா ஒரு 30-40 வருஷம் முன்னாடி இருக்கிறவா கூட நம்ம ஆச்சாரியனோ யாரோ வித்வானோ நான் துணி துவச்சு கொடுத்துறேன்னா அவளுக்கு பிடிக்காது, நான் காலை பிடிச்சு விடுறேன்னா பிடிக்காது, அவளுக்கு இலை போட்டு தழுக பரிமாறுறேன்னா பிடிக்காது, அவளுக்கு என்ன பண்றேன்னு சொன்னாலும் அவளுக்கு பிடிக்காது. இன்னைக்கா எல்லாரும் தனி 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 ஒத்தர் மேல படமாட்டா, ஒரு துளி ஆச்சாரத்தை குறைச்சிக்க மாட்டா, நம்ம எங்க போயிட்டு வந்துருவோமோ எத்த தொட்டுடுவோமோனே அவளுக்கு பயம், அதனால கிட்டக்கி சேர்க்கவே மாட்டா நம்மள. நம்ம எத்தனை போனாலும் நம்ம இருக்கட்டுமே அந்த பெருமாள்கிட்ட தமிச்சிருந்தோம், நம்ம எதுலான்னு கொண்டுமா அங்கே பாருங்க, ஆனா அதை நிர்பந்தப்படுத்தி அவள்கிட்ட கொடுக்க போனா கோச்சு விடுவா, கதை வாண்டான்னு சொல்றேன், எனக்கு பிடித்தமானது தானே பண்ண வந்தேன், எனக்கு கோபமானது பண்ண வந்தியா பிடிச்சத பண்ண வந்தியா, இப்போ பிடிச்சத பண்ண வந்தேன். அப்போதான் சீனாவனியாருக்கு ஒழுங்க ராமனு சமப்பிடுவா. அப்ப ஆச்சாரிய கைங்கரியம்னால் நாம நிர்பந்தப்படுத்துற கைங்கரியம் இல்ல, ஆச்சாரியனுக்கு பிரியமான கைங்கரியம் தான் ஆச்சாரிய கைங்கரியம். இப்ப மனத்தால் நம்பிகளுக்கு ஒரு கைங்கரியம் ஆனோம், அவரை தொழணும்னால் அவருக்கு பிரியமானது எதுவா இருக்கும்? தன்னை பத்தி பாடுறதா நாசமணிகளை பத்தி பாடுறதா? தன்னை பத்தி பாட்டா அவருக்கு பிடிக்காது. யாருதான் தன்னை பத்தி வாங்கிப்பா? நம்மள சொல்லணும், நான் நம்மளுக்காரங்க உடனே நல்லா பாடுங்க பத்து பாட்டு பாடுங்க. ஆனா அப்படி இல்லை, அவர்களுக்கு எல்லாம் தாங்கிறதே இருக்கக்கூடாது, ஆச்சாரியம் தான் நடத்தணும். அதனால மனக்கால் நம்பிகளுக்கு பிரியமானதுன்னா நாதமுனிகளுக்கு பாடும் பாடல் தான் என்று தெரிந்து கொண்டுதான் முதல் மூணு ஸ்லோகங்களாலே ஆச்சாரியவர்களான நாதமுனிகளை வணங்கினார். அடுத்து பராசர மகரிஷி தான் விசிஷ்டாத்வைதத்தை விவரணமா வித்திட்டவர், அதுக்காக பராசரரை வணங்கினார். இருக்கவே இருக்கு, தான் சொல்ல வந்ததே திவ்ய பிரபந்தத்தினுடைய கருத்தொல்ல, அதுக்காக நம்மாழ்வாரை வணங்கி முதல் ஐந்து ஸ்லோகங்களாலே ஆச்சாரிய வந்தனத்தை முடித்து அப்புறம் பிராப்தியமான பகவானுடைய ஸ்வரூபத்தை என்னதுன்னு சொல்றேன். என்ன தொடங்கிருக்காருங்கிறது ஒரு முன்னுரை, இது வரைக்கும் ஞாபகம் சொல்லுவோம், முன்னுரைக்கே நகையே ஸ்லோகத்துல என்ன அர்த்தம் சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம். எத்தனை ஸ்லோகம் முடியுமோ இன்னைக்கு சொல்றேன். ஸ்லோகார்த்தம்ங்கிறது எவ்வளவு நாள் வேணா பார்த்துட்டே இருக்கலாம். முதல் ஸ்லோகத்துல சாதிக்கிறார், இது ஏற்கனவே சொன்ன போறே, நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமஹ, நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமஹ. இது யாமுனாச்சாரியருக்கு நாம சொல்ற வந்தனம், யாமுனாச்சாரியருக்கு வணக்கம், யாமுனாச்சாரியருக்கு வணக்கம், பூயோ பூயோ நமாம்யம், மீண்டும் மீண்டும் அப்பேற்பட்ட நல்லது செய்தவரை வணங்குகிறேன். அதை சொல்ல சொல்லத்தான் பெருமாள் ரொம்ப திருப்தியா இருக்கும். ஆச்சாரியர்களை பத்தின கதை பேசணும், அவர் இப்படி நின்னா அப்படி நின்னா இப்படி சொன்னார், என்னை இப்படி கட்டாட்சித்தார், ஒன்னும் பிரயோஜனம் இல்லாத எனக்கு இந்த அர்த்தத்தை கொடுத்தார், இத வாயார புகழ்ந்து பாடணுங்கிற சாஸ்திரம். இதுக்கு நீ வணங்கவே கூடாது, ஏன்னா பிரத்யக்ஷே குரவஸ்துத்யா, குரு இருக்கிறச்சே அவர் புகழணுங்கிறது. ஒரு மேடையில நம்ம ஆச்சாரியன் உட்காந்துருக்காருனா அது அவர் இருக்கிறச்சேப்ப அவரை புகழக்கூடாது, நினைக்கவே கூடாதான், நன்னா புகழணும், அவருடைய ஸ்தோத்திரம் பண்ணணும், அவருடைய கீர்த்தியை பத்தி எடுத்து சொல்லணும். பிரத்யக்ஷே குரவஸ்துத்யா, அப்படி குரு பிரகாசையே தீமான், ஒரு நல்ல புத்திமானா இருந்தா குருவனுடைய பிரபாவத்தை ஊரெல்லாம் எடுத்து சொல்லணுமா, சொன்னாத்தான் அவர் தன் கைங்கிருக்கம் பண்ணார்னு அர்த்தம். ஆனா இதே சாஸ்திரம் பெருமாளுடைய பிரபாவத்தை எடுத்து சொன்னாத்தான்னு சொல்லவே சொல்லது. இது எப்படி அவரை பத்தி பேச முடியாது சுவாமி, இருக்கட்டும் அவர் இருக்கிற இடத்துல இருக்கட்டும், ஆழ்வார் பாடிக்கிட்டோம், ஆச்சாரியன் பாடிக்கிட்டோம், நான் எங்க அங்க வந்து சென்னேன், அடியனுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆச்சாரியனை பத்தி பாடுறது தானே, அதனாலதான் முதல் ஸ்லோகத்திலேயே அதைத்தான் பாட ஆரம்பித்தார். நூறு தனியா, அப்ப நமோ நமோ யாமுனாய தனியா யாமுனாச்சாரியர்னு பெயர் பெற்றவர் வணங்குகிறேன். அவர் என்ன செய்தார்? த்ரையந்தார்த்தம் சுதுர்கிரகம், த்ரை வேதம், த்ரையந்த வேதாந்த, த்ரையந்தார்த்தம் வேதாந்தார்த்தம், சுதுர்கிரகம் அறிவதற்கு அரிதான வேதாந்தார்த்தம், அறிவதற்கு அரியது. இப்ப எழுதுன்னு சொன்னாதான் ஆபத்து தெரியும், அது கொஞ்சம் தமிழ் எழுதி காட்டு சாமி. அறிவதற்கு அரிது, எந்த ரா எங்க போடுறதுன்னு இப்ப தெரியாது யாருக்கும், ஏன்னா அறிவதற்குன்னு சொல்றச்சே வல்லின ரா போட்டாகணும், அரிதுன்னு சொல்லச்சே வல்லினம் வராது, ஆனா மாத்தி மாத்தி போட்டுவோம், அறிவதற்குன்னு இடையனத்தை போட்டுவோம், யாராலாவா பாத்துக்கணுமே ஒரு ரா போடணும் போட்டுருக்கு, அரியதுன்னு சொல்லச்சே ஆ ரா வல்லின ரா போட்டுவா, இல்ல அறிவதற்கு அரியது. பறவை ரெண்டு ரா உண்டு, பறவைன்னு வல்லின ரா போட்டுன்னா பறக்கிற பறவை, பறவைன்னு சொன்னா கடல்னு அர்த்தம், பறவை தர பலமோத பள்ளி கொள்கின்ற பிரானே பள்ளி கொண் சிட்டு சித்தன் பட்டினம் காவல் பொருட்டேன்னு பாசரம் இல்லையோ, அப்ப அந்த இடத்துல பறவை தர பலமோதான்னு இருப்பாங்க, அந்த பறவை திறன் அந்தரா இல்ல, பறவை திரை 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 தொங்கரசை திரைச்சியில திரை திரை அலை, அலைகளுக்கு திரை கடல் ஓடியும் திரவியன்றதுன்னு சொல்லலையா, அப்ப திரைன்னா அலை, ரொம்ப உயர்ந்த பாஷை தமிழ், அவ்வளவு ஆச்சரியமான பாஷை, ஆனா அதை தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க ரொம்ப நல்லா இருக்கும், நாள்பட நாள்பட அது விட்டு போகிறதுக்கு ஆரம்பிச்சுடும். இதுக்காக சொல்ல வந்தேன், ஸ்ரையந்தார்த்தம் சுதுர்கிரகம், கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய வேதாந்தார்த்தத்தை யோகீந்திரஹா ஸ்தோத்திரயாமாச, ஆளவந்தார் ஸ்தோத்திர ரூபத்துல எழுதுபடுத்தி நமக்காக கொடுத்தார் தம் வந்தே, அந்த ஆளவந்தார வணங்குகிறேன் ஸ்லோகம். இனி முதல் ஸ்லோகம், நமோ சிந்தியா ஸ்மிருதாத்கிருஷ்ட ஞான வைராகிய ஆசையே நாசாய முனையே அகாத பகவத் பக்தி சிந்தவே, பகவத் பக்தி சிந்து பேர் வைக்கலாம், நமக்கு அரான புள்ள பிறந்தது சாமி பேர் சொல்லுமேன்னா பக்தி சிந்து, ரொம்ப ஆச்சரியமான பேர், யாருடைய பேர்? நாதமணிகளுடைய பேர், ஆளவந்தார் நாதமணிகளுக்கு வைக்கிற பேர் அகாத பகவத் பக்தி சிந்து. பகவானுடைய பக்திங்கிறதே கடல், கடல்ல ஜலம் இருக்கும், நாதமணிகள் கடல், இவரிடத்துல பக்தி இருக்கு. கடலில் ஜலம், நாதமணிகளிடத்தில் பக்தி. அதனால இவரே பக்தி சிந்து. கடலை கூட ஆழம் கண்டாலும் கண்டுடலாம், ஆனா அகாத, அதாவது ஆழம் காண மாட்டாதன் அர்த்தம். அகாத பகவத் பக்தி சென்றவே நாதாய முனையே, அந்த நாதமுனிகளுக்கு வணக்கம். அவர் எப்படிப்பட்டவர்? நம வணக்கம். அசிந்திய அத்புத அக்ரிஷ்ட ஞான வைராகிய ராசியே, அத்புத அசிந்திய அக்ரிஷ்ட ஞான வைராகிய ராசி. இது ஞானம், இது வைராகியம், இந்த ரெண்டு சேர்ந்து இருக்கிற ஒரு குவியல். சமுத்திரத்துக்குள்ள என்னன்னு இருக்கும்? சமுத்திரம் தண்ணீரால் நிரம்பி இருக்கும். முத்து, பவழம், மாணிக்கம், கிளிஞ்சல் எல்லாம் கிடைக்கும். அத போல நாதமுனிகள் பக்தி என்னும் கடல், நாதமுனிகளே கடல். என்ன நிறைஞ்சிருக்கு? பக்தி நிறைஞ்சிருக்கு. அதுக்குள்ள என்ன கிடைக்கும்? முத்தும் பவழமும் கிடைக்குமோ, அதான் ஞான வைராக்கியம். ஞானம்ங்கிறதும் வைராக்கியமும் முத்தும் பவழமும் போலே ஞான வைராக்கிய ஆசையே அகாத பகவத் பக்தி சிந்தவே நாதாய முனையே நம. அவர் எப்படி அதை கண்டுபிடிச்சார்? பக்தி ரொம்ப சமப்பட்டு சம்பாதிச்சிருக்கிறோம், இல்ல ஞான வைராக்கியத்துக்கெல்லாம் பிரயத்தனப்பட்டு போறோம். அசிந்திய அத்புத அக்ளிஷ்ட, அசிந்திய நினைக்கவே முடியாத ஞான பக்தி, அத்புத வியக்கத்தக்க ஞான பக்தி, அக்ளிஷ்ட கஷ்டப்படாம ஆச்சாரிய அனுகிரகத்தால பெற்ற ஞான பக்தி. இவர் சமமே படல, நம்மாழ்வார் இருந்தார், உபதேசித்தார், மொத்தத்தையும் பெற்றுட்டார் இல்லையோ. அப்ப கிளிஷ்ட காரியம்னா கஷ்டப்படுற காரியம், அக்ளிஷ்டான்னு சொன்னா சிரமம் இல்லாம வந்ததுன்னு அர்த்தம். இந்த சம்பிரதாயத்துல சமப்பட்டு ஞான சம்பாதிச்சா ஒட்டுக்க மாட்டான், சமப்படாம மயர் வர மத்தியானம் அருளினான். நம்ம பாட்டுக்கு இருப்போம், ஆச்சாரிய கேங்கரம் பண்ணிட்டே இருப்போம், ஆச்சாரிய நல்லா ஞானத்தையும் கொடுத்துருவார். அப்பா சேர்த்து வச்சா புள்ள அழிச்சுட்டு நம்ம ஏதாவது சொல்ல முடியுமா சொல்லுவார். அந்த தரப்பினார் பிள்ளைக்கு சேர்த்து வச்சிருக்காரு, போவன் செலவழிக்கிறான் என்னால், அதுக்கு தான் அப்பா சேர்த்தே வச்சிருக்காங்க. அவன் கேட்டா போச்சுடுவான், உங்க அப்பா இப்படிதான் செலவழிச்சதே இல்லைன்னா, அவன் அப்பா சேர்த்து வைக்கல செலவழிக்கல, எங்க அப்பா சேர்த்து வச்சிருக்கா நான் செலவழிச்சிருக்கேன். இப்போ அதே மாதிரிதான் நமக்கு இப்போ ஆளவந்தார் சொல்றது, எங்க தாத்தா சம்பாதிச்சு வச்சிருக்காரு நான் செலவழிச்சு போறேன். காசா இருந்தா தான் கவலைப்படணும், ஞானமும் பக்தி வைராக்கியம் தானே. இது வரணும் வரணும் தானே, ஒவ்வொரு தாத்தாவும் பிரயத்தனப்பட்டிருக்கு போறார் பகவான். அது வரணும்னு தானே ஆழ்வாருக்கு அவதாரத்தையே கொடுத்தார். ஆக சில சிறதெல்லாம் தாராளமா நம்ம எடுக்கலாம், ஆளலாம், அனுமதிக்கலாம், சம்பாதிக்கலாம். பணத்தை பத்தி தான் வேண்டுவாளே தவிர, ஞானத்தையோ பக்தியையோ வைராக்கியத்தையோ பிரார்த்தித்து பெருமானே அவசியம் நீங்க பக்தி கொடுக்கணும்னா பக்கத்துல இருந்தவர் சாமி நேற்று உபன்யாசத்துல பெருமாள் ஒன்று பிரார்த்திக்க கூடாதுன்னு சொன்னீங்க. பக்தியா பிரார்த்திக்க கூடாதுன்னு சொன்னேன், வேற எத்தையோ வாண்டான்னு சொன்னா ஞானத்தெல்லாம் கேட்க கூடாது, பக்தி கேட்க கூடாது. ஆனா வீடு வாசல் கேட்கலாம், எது கூடாதோ அதை ஒழிக்கிட்டு எது வேணுமோ கேட்கணும் வந்து. நம அச்சிந்திய அத்புத அக்ளிஷ்ட ஞான வைராக்கிய ராசையே நாதாய முனையே அகாத பகவத் பக்தி சிந்தவே நம எல்லாம் சதுர்த்தி பக்தி. நாலாவது வேச்சு முருகா போட்டு தான் அச்சிந்திய அத்புத அக்ளிஷ்ட ஞான வைராக்கிய ராசையே ராசையே அகாத பகவத் பக்தி சிந்தவே நாதாய முனையே. அப்படிப்பட்டவரை குறித்து நம அடியனுடைய வணக்கங்கள் இருக்கட்டும். இது முதல் ஸ்லோகம். மூணு ஸ்லோகமும் ஆளவந்தாருக்காகத்தான். அடுத்து செய்த தத்மை நம மதுசு தந்திரி சரோஜ தத்த ஞான அனுராக மகிமா அதிசய அந்த இன்னே நாதாய நாதமுனையே அத்திர பரத்திர சாபி நித்தியம் நெதிய சரணம் சரணம் மதியம் அத்திர பரத்திர சாபி. இந்த இடத்திலேயேதான் தான் கருத்தை வெளியிட்டார் பாருங்க. இங்க நாதமணிகளை கற்றுகிறேன், வைகுந்தத்துக்கு போன பிற்பாடு வைகுந்தநாதன் கைங்கிற மனம் இல்லையோ, அது என் கருத்து இல்லை, அது என் கொள்கை இல்லைங்கிறார். இதுல இருந்துதான் வைகுந்தத்துக்கு போவது புருஷார்த்தமா அல்லது ஆச்சாரிய கைங்கரியம் புருஷார்த்தமாங்கிறது தெளிவாது. இவருக்கு வைகுந்தம் போறது புருஷார்த்தம் இல்லை, இப்போ ஆச்சாரியனை கைங்கரியம் பண்றது புருஷார்த்தம். இங்க நன்னா அதை கைங்கரியத்தை பண்ணிட்டு வைகுந்தத்துக்கு போன பிற்பாடு பகவத் கைங்கரியத்துல இறங்கிட்டோம்னு வச்சுங்களோம். அப்ப இங்க இருக்கிறதுக்கு ஆச்சாரிய கைங்கரியம் பண்ணது என்ன வாழும் தெரியுமோ? சாதனம் வாழும், நல்லா மனசுல வாங்கிக்கணும். இங்க பண்ணிட்டு இதன் மூலம் பரமதத்துக்கு போய் அவரை மறந்துட்டு மாறி பெருமாள் கைங்கரியம் பண்ண ஆரம்பிச்சா அப்ப கீழே பண்ணது என்ன? சாதனம் தானே. நாலாவது படிச்சேன், பத்தாவது போனேன், பத்தாவது படிச்சேன், பன்னெண்டு போனேன், பன்னெண்டு போனேன், கல்லூரி போனேன், கல்லூரிக்கு போனேன், வேலைக்கு போயிட்டேன், வேலைக்கு போய் சம்பாதிக்கிற புருஷார்த்தம் இல்லையா? அப்ப கீழே படிச்சதெல்லாம் அதெல்லாம் சுவாமி உள்ள வர்றதுக்காக, ஒரு வேலை கிடைக்கணும் இல்லையா அதுக்காக. அப்ப படித்தது புருஷார்த்தமா சம்பாதிக்கிறது புருஷார்த்தமா? சம்பாதிக்கிறது புருஷார்த்தம், படித்தது சாதனம். அதே மாதிரி இந்த லோகத்துல ஆச்சாரியனுக்கு கைங்கிற மனுட்டு வைகுந்தத்துக்கு போன விற்பாடு பகவானுக்கு பண்ண ஆரம்பிச்சா பெரிய ஆபத்துங்கிறார். அப்படி நான் பண்ணவே மாட்டேன், இங்க இருக்க சேவம் ஆச்சாரிய கைங்கிறது தான் பண்ணுவேன். அங்க போன பிற்பாடு எங்க ஆச்சாரியன் எந்த மூலையில இருக்காரோ தேடி பிடிச்சுதான் அத்திர பரத்திர சாபி அத்திரனா இங்கே பரத்திரனா அங்கே அத்திர பரித்திர சாபி நித்தியம் எதிய சரணம் சரணம் மதியம் எந்த நாதமுனிகளுடைய திருவடிகளை அத்திர பசினேனோ அதே திருவடிகளைத்தான் பரத்திர சாபி பசுவேன். இதுதான் ஆழ்வார்களுடைய சம்பிரதாயம். அப்ப கைங்கரியம் எங்க வேணா பெருமாள் வைக்கட்டும், கைங்கரியம் புருஷார்த்தம். அதனால வைகுந்தத்துக்கு போவது வாழ்க்கை புருஷார்த்தம் இல்ல, கைங்கரியம் புருஷார்த்தம், அதுவும் பகவத் தாஸ்யம் புருஷார்த்தம் இல்ல, பாகவத தாஸ்யம் புருஷார்த்தம். பகவான காட்சியில் அவன் அடியவர்களுக்கு அடியவனா இருக்கணும் இல்லையோ, அதை இந்த ஸ்லோகத்தால தெரிவித்தார். தஸ்மை நமஹ மதுசுதங்கிரி சரோஜ தத்த ஞான மகிமா அதிசயாந்த சின்னே. பகவானுடைய திருவடிகளில் அதீதமான ஞான பக்திகளை பெற்றவர் நாதாய முனையே அத்திர பரத்திர சாபி இங்கேயும் அங்கேயும் ரெண்டிடத்திலையும் அவருக்கு கைங்கரியம் பண்ண போறேன். அடுத்தது நாலாவது ஸ்லோகத்திலே பராசர மகர்ஷியை தொழுது பாடுகிறார். ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம். சந்தரிசயன் நிரமிநீத புராண ரத்னம் தத்மே நமஹா முனிவராய பராசராய தத்தேனயா சித் அசிதீஸ்வர தத்வபாவ போதாபவர்க ததுபாய கதீர் உதாரா சந்தரிசையன் நிரமநீத புராண ரத்னம் தத்மே நமஹா முனிவராய பராசராய. அந்த முனிவரான பராசரருக்கு வணக்கம். அவர் நமக்கு என்ன நல்லது பண்ணி கொடுத்தார், தத்வேன யா உண்மையாக யார் உருத்தல் தத்துவங்களின் உண்மையை உரைத்தாரோ தத்துவம் சித்து அஜித்து ஈஸ்வரன் சித் அஜித் ஈஸ்வர தத் சுவாவ அதனுடைய சொரூபத்தை சொல்லி கொடுத்தார். சித்த அஜித் ஈஸ்வரனுடைய சுவாவத்தை சொன்னார், அவனுடைய பிரவிற்த்தி நிவர்த்திகளை சொன்னார், எப்படி ஈஸ்வரன் அடையணுங்கிறதுக்கு வழி சொன்னார், என்ன எதுல சொன்னார், விஷ்ணு புராணம் ஸ்ரீ விஷ்ணு புராணம்ங்கிற புராண ரத்னத்தில் சொன்னார். இப்ப பாருங்க இந்த ஒரு ஸ்லோகத்தினாலே மூணு ரத்னம் சங்கமிக்கிறது. ஒன்று ஸ்தோத்திர ரத்னம் பிரபந்தமே ஸ்தோத்திர ரத்னம், இன்னொன்னு துவயங்கிற மந்திர ரத்னத்தினுடைய விளக்கம் தான் ஸ்தோத்திர ரத்னம், இன்னொன்னு புராண ரத்னமான விஷ்ணு புராணத்தை இங்க கொண்டாடிட்டு இருக்கோம். அப்ப மூணு ரத்னங்கள் சங்கமிக்கிற இடம் இந்த ஸ்லோகம். அவர்தான் பராசர மகர்ஷி, அவர் இந்த விஷயத்தை நன்னா நமக்கு புரிய வச்சார். நிரமிநீத புராண ரத்னம் தத்மை நமஹ முனிவராய பராசராய. பராசர மகர்ஷிக்கு வணக்கம். பராசரர்னு சொன்ன உடனே பர ஸ்ரு இதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. ஸ்ரு ஹிம்சாயாம்னு தாது, பரர்களை ஹிம்சிப்பவர் பராசரர். அது ராவணன் தானே செய்வார், பராசரர் எதுக்கு இன்சிக்க போறாருனா, ஓ தனக்கு பரர்கள்லாம் இல்ல வருது, வேத வேதாந்தத்துக்கு பரர்களா யார் இருந்தாலும் இன்சிப்பார், அதை ஒத்துக்காதவனா இருந்தா வாதத்தால் இன்சிப்பார். அந்த சத்தியால் இல்ல, தங்களுடைய வாதத்திறமையால் இன்சிப்பாள் வந்து. அதே போல பரர்களுக்கு அங்குசமிட்டவர் சுவாமி நம்மாழ்வார். அதனால பராங்குசரை வணங்குவோம். மேலும் இவர் சொல்ல வந்த கருத்தே பெருமாழ்வார் கருத்து தானே, அதனால ஆழ்வார வணங்கணும். என்ன வரிசையில வச்சுட்டார், நமக்கு இத்தனையும் கொடுத்த நாசமணிகளை வணங்குறேன். எதை யார் கொடுத்தா, சம்ஸ்கிருத வேதாந்தார்த்தத்தை பராசரர் கொடுத்தார், தமிழ் வேதாந்தார்த்தத்தை பராங்குசர் கொடுத்தார். அதனால நாசமணிகளை வணங்கினேன், பராங்குசரையும் பராசரரையும் பராங்குசனையும் வணங்கினேன். அவ சொல்லியிருக்கிற அர்த்தமான சரணாகுதி இனிமே விளக்கிறேன். அழகான அமைப்பு பார்ந்ததுக்கு. அப்ப முதல்ல நாசமணிகளை வணங்கினேன், அவர் தான் எனக்கு ஆச்சாரியன், அவர் தான் தாத்தா, அதுக்காக முதல்ல வணங்கிவிட்டேன். அப்புறம் நான் சொல்ல வந்த அர்த்தம் சம்ஸ்கிருத வேதாந்தார்த்தம் திராவிட வேதாந்தார்த்தம். சம்ஸ்கிருத வேதாந்தார்த்தத்தை சொன்னவர் பராசர மகர்ஷி, திராவிட வேதாந்தார்த்தத்தை சொன்னவர் பராங்குஷ மகர்ஷி. சொல்லுவீரானால் சடகோப முனிம்பந்தே சடானாம் புத்தி தூஷணம்னு சொல்லணும். சடகோப முனின்னே அவர் திருநாமம் ரிஷிந்துஷாமகே கிருஷ்ண கிருஷ்ணா தத்துவம் விபோதிதம் சாஸ்திரசாசாம் யோத்ரா கீத்ராவிடியும் பிரம்மசம்ஹிதாம் ரிஷி முனி இதெல்லாம் நம்மாழ்வார்க்கே பேர். அப்ப அவர் பராசர முனி, இவர் பராங்குஷ முனி. இந்த ஸ்லோகம் நித்தியமே நாம ஐந்து தனியன்களுக்குள்ள சேர்த்திருக்கிற ஸ்லோகம். நம்மாழ்வாரை ஆள வந்தார் வணங்கி கூறுகிறார், மாதா பிதா யுவதையா தனையாக விபூதி சர்வம் எதேவ நியமே நமது அன்பையானாம் ஆத்யத்தன குலபதே வகுலாபிராமம் ஸ்ரீமத்ததங்கை இவ்வளம் பிரணமாமி மூர்த்தனா மூர்த்தனா தலையால் பிரணமாமி வணங்குகிறேன். நம்மாழ்வாருடைய திருவடித்தாமர்களை தலையால் வணங்குகிறேன். அவர் நமக்கு என்ன வார்த்தார் தெரியணும், மாதா பிதா யுவதையாக தனையாக விபூதி சர்வம் எதேவ நியமேனும் அது அன்பையானா என்னோட ஆளவந்தார் சொல்கிறார், என்னோட சம்பந்தப்பட்டவான நீங்க யார் இருந்தாலும் அவர்களுக்கு தாயும் தந்தையும் மனைவியும் மக்களும் அறிவும் சொத்தும் மற்றும் அனைத்து நம்மாழ்வார் திருவடியாக தான் இருக்கணும். நமக்கு எதுவா இருக்கும்னா மாதாவா இருக்காரா பிதாவா இருக்காரா விபூதின செல்வம், மாதா பிதா விபூதி, மாதா பிதா யுவகையா மனைவி, தனையாக பிள்ளை பொண்ணு, விபூதி செல்வம் சர்வம் சொல்லப்படாத அனைத்தும், மாதா பிதா யுவகையத்தனையாக விபூதி சர்வம், எதேவ நியமேன மத அன்வையானாம், மத அன்வையானாம் என்னோட சம்பந்தப்பட்டிருக்கிற ஆறா இருந்தாலும் மத அன்வையானாம் ஆத்தியத்த நக்குலபதே முகுலாபிதாமம், நக்குலபதி நம்முடைய குலத்துக்கு பத்தி சுவாமி நம்மாழ்வார். நம்ம குலம் எதுவா இருக்கும், இந்த அந்தனர் குலம், சத்திரியர் குலம், வைசியர் குலம், அந்த குலத்தை பத்தி எல்லாம் இங்க பேச்சே இல்லை. இது பிரபன்ன குலம், சரணாகத குலம். இந்த குலத்துக்கு குலபதி யாரு, பிரபன்ன ஜன கூட்டத்தை சுவாமி நம்மாழ்வார்னு சொல்ல முடியும். பிரபன்ன ஜனங்களுக்கெல்லாம் முதல்வர் நம்மாழ்வார். அதனாலதான் ஆத்தியத்தன குலபதேகே வகுலாபிராமம், நம்மாழ்வார் காத்திருக்கிற மாலே வகுலாபரணர், வகுளமாலையை தரிசிந்துட்டார், வகுலாபரணம் வந்தே. அப்படிப்பட்ட நம்மாழ்வாரை வணங்குகிறேங்கிறதோட ஆச்சாரிய வந்தனம் முற்று பெற்றது. ஐந்து ஸ்லோகங்கள்ல சொல்லிட்டு இனிமே 21வது ஸ்லோகம் வரை, 6வது ஸ்லோகத்திலிருந்து 21வது ஸ்லோகம் வரை 16 ஸ்லோகங்களாலே பிராப்திய ஸ்வரூபத்தை விவரிக்கிறார். அப்படின்னா பகவான் தான் பிராப்தியம், பிராப்தியம் தான் அடைய வேண்டிய புருஷார்த்தம், பகவான் தான் புருஷார்த்தம். அவர் எப்படி இருப்பார், நான் உன்ன புருஷார்த்தமா பத்தனம்னால் அது உயர்ந்ததா இருந்தா தானே வருவேன், சுமாரா இருந்தா வரமாட்டேன். இங்க கத்திரிக்காய் வச்சுருக்கா, இந்த கூடலையும் கத்திரிக்காய் வச்சிருப்பான், கடையில வாங்குறதுக்காக போறோம். கத்திரிக்காய் ரொம்ப நல்லா இருக்கும், இங்க வாங்கிக்கோங்க, நம்ம கொஞ்சம் அந்த கத்திரிக்காவும் நல்லா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு அந்த கூடையை பார்ப்போம். உடனே இந்த கூட வச்சுருக்க சத்தம் போட்டு அது அருப்பு கோட்டையிலேன்னு வந்தது, இது கொடைக்கானல்லேன்னு வந்தது, கொடைக்கானலே வந்திருந்தா தான் கத்திரிக்காய் நல்லா இருக்கும், அதனால அதுக்கே வாங்க போடுவோம். அப்ப ஒரு பொருளை உயர்த்தணும்னு சொன்னா அடுத்த பொருள் எதுவும் சுமாரம் தெரியணும், இந்த பொருளுடைய ஏற்றம் தெரியணும். அத போல பகவான் தான் நம்ம பிராப்தம்னு வரணும்னால் எதை விட்டுட்டு வரணும், வேற ஏதோ புருஷார்த்தம் நினைச்சிருக்கோம், அந்த புருஷார்த்தத்தை விட்டுட்டாத்தானே பெருமாள் புருஷார்த்தம் வருவோம். வேற எதை புருஷார்த்தம் நினைக்கிறோம், ஐஸ்வர்யத்தையும் கைவல்யத்தையும் புருஷார்த்தம் நினைக்கிறோம். அதை விட்டுட்டு இல்லே பகவத அனுபவ பிரீதிகாரத்துக்கு இங்கேற்ற புருஷார்த்தம்னு வரணும். அத வருவதற்கு இது எவ்வளவு உயர்ந்தது, அது எத்தனை தாழ்ந்தது தெரியுமோ அப்படின்னு புரிய வச்சாத்தானே நம்ம வருவோம். அதை அழகா இப்ப எப்படி கையாண்டுட்டார்னால், பெருமான் எந்த விதத்துல உயர்ந்தவர், 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 அது எத்தனைக்கு எத்தனை உயர்ந்தவர்னு பிராபியமான பகவானுடைய ஸ்வரூபம் அதை சொல்லிட்டோம்னா நம்ம ரொம்ப பெரியவரைத்தான் பிடிச்சிருக்கோம் போது நமக்கே ஒரு பெருமிதம் வந்துடும். ஒருத்தர்கிட்ட நான் வேலை பார்க்கறேன்னு வச்சுங்க, அது இவருக்கு 25000 சம்பளம், இவருக்கு 25000 சம்பளம், ஆனா இவர் வேலை பார்க்கற நிறுவனம் ரொம்ப பெருசு, உலகாவிய அளவுல இருக்குது, நிறைய வச்சிருக்கான். ஆனா இவர் பாக்குறது அதெல்லாம் இல்ல, இந்த ஊருக்குள்ளதான் இருக்கு. ஆனா ரெண்டு பேருக்கு 25000 சம்பளம், நீங்க ரெண்டு பேருக்கு பேசி பாருங்க, அதே 25000 கள்ளி காட்சி ஒண்ணு கூட கொடுக்க போறது இல்ல. ஆனா இவர் வேலை பார்க்கற இடத்தை பத்தி என்னமா பேசிப்படுது தெரியுமோ, அது அந்த பிள்ளை பேசுறது மட்டும் இல்ல, இப்போ அவ அப்பா அம்மாவே கூட உங்க பிள்ளை எங்க வேலை பாக்குறாருன்னு கேட்டா அந்த நிறுவனத்தின் பெருமையை ஒரு 1.5 மணி நேரம் உபநேசம் பண்ணுவார். உனக்கு எதாவது கொடுத்தாரா, அவர் எதாவது பண்ணிருக்காரா, இல்ல இல்ல என் பொண்ணு அங்க வேலை பாக்கறா, என் பிள்ளை வேற, உனக்கு என்ன ஆச்சுப்பா, அவாதான் வேலை பார்த்தானா, இன்னாருக்கு பிள்ளேன்னு சொல்றது முதல்ல நல்லா இருக்கும், ஆனா அந்த பிள்ளை தானா வசத்தியா இருந்தா தான் அது நிலைக்கும். இன்னாருக்கு பிள்ளைங்க நாதமணிகளுக்கு பேரன் ஆள வந்தார், ரொம்ப பெருமை தான், அதுக்கு என்ன ஆள வந்தார், ஆள வந்தாரே ஆகலைன்னா நாதமணிகளுக்கு பேரனா இருந்து என்ன லாபப்போ, ஆபத்து வந்துடும். ஏன்னா முதல்ல ரமணனா இருக்கும், அது இன்னாருக்கு மகனா மகனான்னு சொல்லிட்டே இருப்பா, ஆனா அந்த இன்னாருக்கு மகன்கிறதுக்கு தகுதியா இவர் நடந்துக்கிறேன்னா இவர் பேரும் கெட்டு அவர் பேரும் கெடும். அதனாலதான் பேசாம அவ பேர்லாம் இருக்காது இருக்கிறது நலம். இவர் தைரியமா பால வந்தார் நாதமணிகள் பேரை சொல்றாரு, என்ன பேரை காப்பாத்திட்டாரு சொல்லிட்டு இருக்கார், அதனாலதான் இவரால் அந்த பேரே சொல்ல முடியாது. பேரை நம்ம சொல்ல போக அவர் பேரும் கெட்டுடும் இல்லையா, அப்படி தாத்தனாலி சொல்லுவார், இங்க போன ஒரே தாகமா இருந்தது, ஒரு இடத்துக்கு அறுபத்தர் போனாரா, போனவர் போய் நின்றிருந்தார், அது ஒரு போஜன சாலை, உள்ள போகக்கூடாது, போய் இவர் சாப்பிட்டுருக்க கூடாது, இருந்தாலும் இவர் போனார், போறவன் பார்த்துட்டு இருந்தவன் வெறும இருக்க மாட்டான், இவன் போனான்னு சொல்லிட்டு அவர் பிள்ளையா இருந்து இப்படி போனான்னு, இது இவனோட பேர் போகுமான்னு கேட்டா போகாது. இப்போ வேணும்னு பத்திரிகை மறுநாள் செய்தித்தாள் தாப்பனார் தாத்தா பேரையும் போட்டு அவர் என்ன பண்ணார், நான் எங்கேயோ உள்ள போறது எங்க அப்பா என்ன பண்ண சொல்லுவோம், ஆனா அவரையும் பிடிச்சிருக்கிறார் வந்து, அதனால அது நல்லா இருக்கும், ஆரம்பிக்கிட்டே அது ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி நாம நடந்துக்கிறேன்னா எல்லார் பேரும் கெடும். நல்ல வேளை அந்த கட்டம் இவாளுக்கெல்லாம் இல்லை, ஒத்தொத்தரும் தங்களுடைய மூதாதையர்களின் பேரை அப்படி நிறுத்தி வச்சிருக்கா, இவர் இவரால் அவருக்கு பெருமையா, அவரால் இவருக்கு பெருமையான்னு தெரியுது, பராசரரால வியாசருக்கு பெருமையா, வியாசரால பராசருக்கு பெருமையா, போட்டியே நடக்கும். வியாசர் பராசரருக்கு பெருமை சேர்த்தார்வா, அவர் பிள்ளைங்களுக்கு தானே வியாசருக்கு பெருமைன்வா. அடுத்தது பாருங்க, வியாசரால சுகருக்கு பெருமையா, சுகரால வியாசருக்கு பெருமையானா? ஒண்ணுக்கு ஒண்ணும். அப்ப ஒண்ணுக்கு ஒண்ணு பிஞ்சி நிற்க வேண்டும் இல்லையோ. நம்மாழ்வாரால நாட்டுமணிகளுக்கு ஏற்றன், நாட்டுமணிகளால அம்மாழ்வார் ஏற்றன். ஆகவே ஐந்து ஸ்லோகங்களாலே பாடி முடிச்சுட்டு இனிமே பிராப்த ஸ்வரூபம் எப்படிப்பட்டது, பகவான் எத்தனை உயர்ந்தவர் அர்த்தம் தெரிஞ்சுன்னு ஆரம்பிச்சுட்டான். ஆறாவது ஸ்லோகத்துல தொடங்குகிறார், என் மூர்த்தினே ஸ்ருதி சரத்ஸுக பாகி யஸ்மின் அத்மன் மனோரத பத சகலஸ்தமேதி தோஷ்யாமின குலதனம் குலதெய்வதம் தத் பாதாரவிந்த மரவிந்த லோச்சனத்திய அரவிந்த லோச்சனன் பகவான் அந்த பெருமானுக்கு பெருமை சொல்றார். என் மூர்த்தினி மே ஸ்ருதி சரத்ஸுச பாதி. பெருமான்னு சொல்லும் போதே ரெண்டு குணம் அவருக்கு தோன்றது. ஒன்னு ஸ்ருதி சரத்திரியும் அவர் இருக்கார். மே மூர்த்தினி பாதி, மே மூர்த்தின்னா என் தலையில விளங்குகிறார், வேதாந்தத்தின் தலையில விளங்குறார். ரொம்ப பெரியவர் ஒருத்தர் சந்தச்சதே ஜாகிரதையா இருக்கணும். அந்த பெருமை கண்டப்பட்டா விலக ஆரம்பிச்சிருவார், இது நமக்கு ஆகாது பெரியவன். அப்ப அந்த பெருமையை சொல்லிட்டு திருச்சி எழுநீ சேர்த்து சொல்லணும், அப்பதானே கிட்டக்க வருவா. அதனாலதான் ரெண்டு சொல்றார், ஸ்ருதி சரத்து பாதி, வேதாந்தத்திலும் பெருமாள் நன்னா ஒளிவிடுறார். மே மூர்த்தினி பாதி, என்னுடைய தலையிலையும் ஒளிவிடுறார். என் தலையில இருக்கார்னு சொல்லும் போது எளிமை தெரியல், வேதாந்தத்தின் விழுப்புரலா இருக்கார்னு சொல்லச்சே பெருமை தெரியல். அப்ப பரத்தம் சௌலபியம் ரெண்டும் இருக்கணும் முடியும். பகவானுக்கு இருக்கிற பரத்தம் சொல்லப்பட்டது வேதாந்தர் இருக்காருங்கிறதுக்காக, எளிமை சொல்லப்பட்டது என் தலையில நிற்கிறாருங்கிறதுக்காக. இந்த ரெண்டு இருக்கிற தத்துவத்தை தான் நீ பத்த போறே. நாம ஒருத்தர் நீங்க அவர்கிட்ட போய் வேலை செய்யணுங்களே அப்படின்னா, அவர் ரொம்ப பெரியவர் தான் சுவாமி, உள்ளே விட மாட்டாளே, அப்ப ஏழு மதில் தான் இருக்கும், நான் எல்லாம் குறைக்குமே. அதெல்லாம் அப்படி இல்ல. இல்ல இப்போ நீ வருவேன் வாசல்லயே காத்துட்டு இருப்ப, நீ போகணும். இப்போ வாசல்லயே இருக்கிறவர் தான் போய் சேரக்கூடாதோ அப்படின்னு அவருக்கு பெருமையை இருக்கா தெரியல. சுவாமி நான் வருவேனான வாசல்ல காத்துட்டு விட்டு நான் எப்படி வேலைக்கு போறது, அவர்னா எங்கிட்ட வேலைக்கு வரணும்வா? இல்ல இல்ல, அவர் ஏழு மாளிகைக்குள்ள இருக்கிறவர் தான், ஆனா உன்னை கூட்டின்னு போற அளவுக்கு எழுதி இருக்கிறவர். அப்படின்னா பிடிச்சு கிட்ட வருவேன் வந்து, அப்பதான் சரணங்கிறதுக்கு வருவேன். நான் சரணாகி பண்ணணும்னாலே பெரியவங்கிட்ட தான் சரணாகி பண்ணும். அதே சமயம் எளிமை இருக்கிறவனிடத்துலதான் சரணாகி பண்ணவே முடியும். பெரியவனிடத்துல சரணாகி பண்ணத்தான் பலிக்கும், இல்லைன்னா வேலை நடக்காது. எளியவனிடத்துல சரணாகி பண்ணத்தான் சரணாகதியே பண்ண முடியும். அப்ப ரெண்டுமே தெரியணும் இல்லையோ. அதத்தான் என் மூர்த்தினே சுதி சரஸ்துச பாதி. அப்ப வேதாந்தத்தின் தலையிலேயும் சரி என் தலையிலேயும் இருக்கிறான்னு ஆறாவது ஸ்லோகத்துல சாதித்தவர் ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிறார். பத்தாவது ஸ்லோகத்திலே நாவேட்சத்தை எதிர்த்ததோ புவனான்யமோனி நாளம் பிரபோ பவுதுமேவ குத பிரவருத்தி ஏவம் நிசர்க சுகிருதித்தயி சர்வஜந்தோஹோ சுவாமின்னு நதித்திர விதம் ஆசிரித வத்தலத்துவம். பகவான் ஆசிரித்தர்களிடத்துல வாத்தல்யம் இருக்கிறவர். வாத்தல்யம்னா குற்றத்தை குணமாக தொள்ளும் தன்மை. உனக்கு அது ஒண்ணும் பெரிய விசித்திரமே இல்லை. ஒருத்தர் நல்ல பாடகருடைய மகன், அவ பெரிய தாப்புனா பெரிய வித்வானா இருந்தார். அந்த புள்ள தலையெழுத்து இப்ப பாடத்துக்கு ஆரம்பிச்சிருக்கான். முதல் நாள் பாராட்டி பேசுறதுவா என்ன சொல்லுவா, பறப்பதன் குட்டி தவழுமோ ஆரம்பிப்பான். அப்படின்னா ஒண்ணு பறந்துட்டு இருக்கு, நேர கருடன் பறக்கிறார், அவனுடைய குட்டி தவழ்ந்துட்டா இருக்கும். அது குட்டி பறக்கச்சேவே பறக்கிறதுக்கு தான் சேர கிடைக்கும். அது போல அவ்வளவு பெரிய சங்கீத வித்வான் சாமி, அவர் பேரனா இருந்து தவழுமா அப்படிதானே பாடும். அப்ப அதுல ஏதாவது விசித்திரம் வந்தால் ஒரு சந்தேகம் இல்லை, இதுல வியப்பே இல்லையே. அந்த புள்ள பாடாட்டாதான் வியப்பு, அது பாடுறது போய் வியப்பான்னு வாடல. அதை போல ஆர்வந்தார் சாதிக்கிறார், நீ என்னுடைய குற்றங்களை பார்த்து தண்டனை கொடுத்தியானா வியப்பு. எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கா என் குற்றத்தை பார்த்து பெருமாள் தண்டனையே கொடுக்கறது இல்லையேன்னு, அது வியப்பே இல்லையே நான் சொல்றேன் கேட்டுக்கோ. ஏனெனில் உனக்கு குற்றத்தை பார்த்து மறப்பதே இயல்பு. அப்படி இருக்கவே தான் நானும் சரணம் வர்றதுக்கு முடியறது. நாவேட்சத்தே எதிர்த்ததோ புவனான் நமோனி நாளம் பிரபோ பவிதுமேவ குட பிரவருத்தி. நீ எப்ப குற்றத்தையே பார்க்காமல் எங்களை பார்க்காம நீ நல்லது பண்ண ஆரம்பிச்சு தெரியுமோ, சிருஷ்டி காலத்திலேங்கிற அந்த சமயத்திலே பெருமான் செய்வது. நாவேட்சத்தே அவேட்சத்தே என்ன, பகவான் மட்டும் இந்த பிரளய கடல்ல மூழ்கி இருக்கிற சம்சாரத்தை கடாட்சிக்காமல் இருந்திருந்தால் எதிததோ புவனான் யமூனி நாளம் பவிதுமேவ குத பிரவருத்தி. அப்ப எப்படி சிருஷ்டி ஆரம்பிக்கும், எல்லாம் பிரளயத்தில் இருக்கு, நிம்மதியா இருக்கார் பெருமாள் வைகுந்தத்தில், அப்படியே இருந்துட்டு போவோம். இவாள படைச்சாலே வம்பு தும்பு ஆரம்பிச்சுடுறது, இதுங்கிறா அதுங்கிறா என்னையே குத்தஞ்சு வைப்பான், எல்லாரையும் குத்தஞ்சு வைப்பான், வாண்டவே வேண்டாம், இப்படியே கடலுக்குள்ளே கிடக்கட்டும். வைகுந்தம் நன்னாவே இருக்கு, அது சேரன் இருக்கார், கருடன் இருக்கார், ஸ்ரீதேவி பூதேவி நிலா தேவி, இங்கேருந்து போன ஆழ்வார்கள்லாம் இருக்கு, ஆச்சாரியர்கள்லாம் இருக்கு, அவற்று இல்லாமல் அவர் ஆனா மாட்டேங்கிறார். மீண்டும் மீண்டும் கட்டாட்சித்து கட்டாட்சித்து படைக்கிறார். அப்ப மகாலட்சுமி கேட்கிறார், இவள்னா என்ன நல்லது பண்ணிவிட்டான்னு இப்ப படைக்கிறீர், நல்லது பண்ணுவாளோங்கிற எதிர்பார்ப்புல தான் படைக்கிறேன். கண்ணோட்டத்துக்காக நான் படைக்கல, படைச்சா பண்ண மாட்டானாங்கிற நப்பாச்சியில தான் படைக்கிறேன். அப்ப அதுக்காகதான் நல்லது குற்றம் இருக்கேன்னா அந்த குற்றத்தையே நல்லதா வச்சுட்டு தான் படைக்கிறேன். இவ்வளவு ஏன் படைக்கிறேன், நாலு பேரான் நம்ம வந்து சேர மாட்டானாங்கிறதுக்காகத்தான் படைக்கிறேன் என்று பேசிருக்கிறத பார்த்தாலே உமக்கு ஆசிரியர்களிடத்துல வாத்தல்யம்ங்கிறது பிரபாவம் இல்லே ஸ்வபாவம்னு தெரிஞ்சுட்டேன். பிரபாவம்னா வேற, ஸ்வபாவம்னா வேற. சங்கீத வித்வானுடைய புள்ள பாட்டு பாடினான்னா ஸ்வபாவம், குத்துச்சண்ட வித்வானுடைய புள்ள பாட்டு பாடினான்னா பிரபாவம். இது ரெண்டுதான் வித்தியாசம். அவர் அப்பா பாடிட்டு இருந்தா புள்ள பாடுறாங்க, அது கொண்டாட மாட்டா யாரும். பாடலேனா வெயிவா, இவ்வளவு கட்டப்பட்டு எல்லாம் கத்து குடுத்துருக்காரு, ஒண்ணுமே புள்ள பண்ண மாட்டேங்கிறேன்வா. அதே இப்ப நல்ல பயில்வான குத்து சண்டை போடுவார், தொண்டு யுத்தம் போடுறார், அவர் புள்ள நல்லா பாடினான்னு வச்சுக்கோங்க. அவர் பிள்ளையா இருந்தா இந்த மாதிரி பாட்டு பாடுறாரு, பிரபாவம் வா. இப்ப பெருமாளத போல என் குற்றத்தை பார்த்து தண்டிச்சா அது அவர் இயற்கையே இல்லை. என் குற்றத்தை பார்த்து மன்னித்தால் தான் இயற்கை. அதுதான் தேவரீருக்கு சுவாவம்னு தெரிஞ்சுட்டேன். இது படைப்பின் காலத்திலேருந்து புரிஞ்சுட்டேன். படைக்கிற காலத்திலிருந்தே நீ கட்டாட்சித்தா தான் படைச்சிருக்க போறதா, நீ நினைச்சிருக்கிற யாரான கைகால அசைத்து நடந்திருக்கத்தான் போறானா, அல்லது சுவாபாவிக அனபதிகாதிசய ஈசு திருத்தம் நாராயண பயனமரிஷதி வைதிகர்த்தா பிரம்மா சிவ சதமத பரமஸ்வராடி ஏ தேவியத்து மகிமார்ந்தவ இப்புருஷத்தே. இந்த பதினோராவது ஸ்லோகம் ஆணி அடித்தா போல சோகம். அவர் சொல்ல வர்றது யார் முழு முதற் கடவுள், அவரிடத்துலதான் சரணாகி பண்ணுவேன். பரதேவதை யார், முக்கிய கேள்வி. பரதேவதை யார், சீமன் நாராயணன். அதனால சரணாகி யாரிடத்தே, சீமன் நாராயணிடத்தே. அப்ப போய் சேர்ந்த புருஷார்த்தம் யாரிடத்தே, சீமன் நாராயணிடத்தே. இல்லையே மத்த நிறைய தேவதைகள் எல்லாம் பத்தி பேசிட்டு இருக்காளே, நன்னா பேசுனே. அவருக்கு அங்கங்களாக மத்த தேவதைகள் இருப்பார்கள், அங்கியா ஒருத்தர் தான் இருப்பார் அப்படிங்கறது சாஸ்திரம் சொல்லியிருக்கோம். சுவாபாவிக அனவதிகாதிசய ஈசிறு திருத்தம் தொயின் அமிருஷதி வைதிக கா, வைதிகன் வேதத்தை ஒழுங்கா படிச்ச யாரா இருந்தாலும் நீதான் ஈசங்கரத்துல சந்தேகம் இல்லாம புரிஞ்சு விடுவான். சுவாபாவிக இயற்கையிலேயே அனவதிக எல்லையில்லாததான அதிசய மிக உயர்ந்ததான சுவாபாவிக அனவதிக அதிசய ஈசி திருத்தம் அனைவரையும் அடக்கி ஆளும் பரம்பொருளான தன்மை, அந்த தன்மை உங்கிட்டதான் இருக்குங்கிறத யார் மறுப்பா, வேதம் படிச்சம் மறுக்க மாட்டான். வைதிகா வைதிகனை அருந்துட்டாலே இந்த உண்மையை ஒத்துனுதான் ஆகணும். அப்ப மத்த பேர் பிரம்மா சிவன் சதமகன்ன இந்திரா, இந்திர பிரம்மா சிவா சதமகா பரமஸ்வராடிதி ஏ தேபி எக்க மகிமார்ந்தவ விபுருஷத்தே. அப்ப இந்த தேவதைகள்லாம் எப்படிப்பட்டவர்னால் பகவானுடைய மகிமைங்கிற கடலாம். அந்த கடல்ல ஒரே ஒரு துளி, ஒரு சிறு துளி. பிரம்மா ஒரு சிறு துளி, சிவன் ஒரு சிறு துளி, இந்திரன் ஒரு சிறு துளி, பரமஸ்வராடான சுத்த ஜீவாத்மா ஒரு சிறு துளி. பெருமானே உன் மகிமை கடல். அந்த கடல் போன்ற மகிமையின் சிறு துளி போன்றவர்கள் தான் இவர்கள் எல்லாரும். பின் இவர்களுக்கு பெருமை நிறைய சொல்லப்படுறது என்ன, அந்த கடல்ல சிறு துளி இல்லையோ, அதனாலதான் அவர்களுக்கும் பெருமை இருக்கும் போது இருக்கு. அப்படியா, அப்படி என்னதான் பரம்பொருள்ங்கிறதுக்கு அடையாளம் இருக்கான்னு கேள்வி வந்தது. பகவான் பரதேவதேங்கிறதுக்கு அடையாளங்களை பன்னெண்டாவது ஸ்லோகத்துல சொல்றார். கஸ்ரீ ஸ்ரீயா பரமசப்த சமாச்சய கா புண்டரீக நயன புருஷோத்தம கத்திய அயுத அயுத சத ஏக தலாம்சத அம்சே விஸ்வம் விசித்திர சிதசித் பிரபிபாத விருத்தம். கஸ்ரீ ஸ்ரீயா திருவுக்கும் திருவாசிய செல்வன் யாரோ, அப்படியே தமிழ். கஸ்ரீ ஸ்ரீயா திருவுக்கு திருவாசிய செல்வன் யார், சியப்பதி யார். அப்படின்னா பரம்பொருளுக்கு இப்ப அடையாளம் சொல்றார், சியப்பதியா இருந்தா தான் பரம்பொருள். பரம தத்துவ சமாச்சயக்கா பரம தாத்திகனா, ரஜோகுண தமோகுணம் இல்லாமல் தத்துவகுணம் மட்டுமே இருந்தா தான் பரம்பொருள். சகா புண்டரீக நயனா தாமரை கண்களோடு இருந்தா தான் பரம்பொருள். சகா புண்டரீக நயனா த புருஷோத்தமஹா எல்லா புருஷர்களுக்கும் உத்தமனா இருக்கிறவன் தான் பரம்பொருள். நாலு அடையாளம் சொல்றார், கஸ்ரீ ஸ்ரீயா பரமதத்துவ சமாச்சயத்தா சகாபுண்டரீக நயனா கப்புருஷோத்தமஹா. நாலு கிடம் பார்த்துள்ளமே கப்புருஷோத்தமஹா, பதினஞ்சாவது அத்தியாயம் படிச்சாலே நான்தாம் புருஷோத்தமன் நான்காம் புருஷோத்தமன் பத்து இருந்துட்டார். அதோஸ்மி லோகே வேதேச பிரசிதா புருஷோத்தமஹா. மத்த யார சொல்லிக்கவே இல்லை, அது சிவனா இருக்கட்டும் பிரம்மா இருக்கட்டும் புருஷோத்தமன் சொல்லவே மாட்டா. அதனாலதான் புருஷ சூக்தம்னு சொல்ல முடியும், அதை ஒருத்தருக்கு தான். எல்லா வேதத்திலையும் புருஷ சூக்தம் உண்டு. புருஷன் கொண்டாடப்படுறார், புருஷோத்தமன் கொண்டாடப்பட்டார். அப்ப யார் திருவுக்கும் திருவாசிய செல்வனோ, யார் தாமரை கண்ணனோ, யார் பரமசத்துவ குணம் உடையவனோ, யார் புருஷோத்தமனோ, அவன் தான் பெரியவன். அந்த பெரியவனுடைய அயுத்த அயுத்த கல அம்சத்த அம்சே அயுத்தான பத்தாயிரம் அயுதாயுதா பத்தாயிரம் பத்தாயிரம் எத்தனையோ கணக்கு போட்டுங்க அதுலே அந்த பத்தாயிரத்தை பத்தாயிரத்தால பெருக்கினா எவ்வளவோ அதனுடைய கலைன்னு சொன்னா பதினாறுல ஒரு மடங்கு அதுல கலைன்னு சொன்னா அதுல பதினாறுல ஒரு மடங்கு அப்ப உன்னுடையது பத்தாயிரம் பத்தாயிரமான திருமடல் இருக்க அதில் பதினாறுல ஒரு மடங்கில் ஒரு அதில் பதினாறு ஒரு மடங்கில்னா இவ்வளவு சின்னது ஒண்ணு இருக்குமோ இல்லையோ அவ்வளவுதான் இவர்களுக்கு இருக்கிற பெருமைன்னு தானே வேதாந்தம் சொல்லுகிறது அப்படியா இப்படி பெருமானுக்கே பெருமை சொல்றீங்களே மத்த பேரும் பெரியவா இல்லையானா யோசிச்சு பாருங்க என்ன பெருமைன்னு வேதாபகார குருபாதக தைத்திய பீடாதி ஆபத் விமோசன மகிஷ்ட பல பிரதானி பொன்ன பிரஜா பசுபதி பரிபாதி கச்ச பாதோதகேன சிவசிரோதிருத்தேன சிரோதிருத்தேன தன்னுடைய தலையாலே சிவபெருமான் கங்கையை தாங்கினார் எதனாலே திருவிக்கிரம ஸ்ரீபாத தீர்த்தம்ங்கிறதுக்காக இப்ப ஆள வந்தா நமக்கு அழகா ஒரு சித்திரம் போட்டு காட்டார் ஒரு தெய்வம் திருவடியை நிறுத்தின் இருக்கார் இன்னொரு தெய்வம் திருவடிய தீர்த்தத்தை கொண்டு கழுவுறார் இன்னொரு தெய்வம் அந்த கழுவின தீர்த்தத்தை ஸ்ரீபாத தீர்த்தத்தை தலையால தாங்கிக்கிறார் இந்த சித்திரத்தை பார்த்துட்டு பரம்பொருள் யாருன்னு சொல்லுவோங்கிறார் பாருங்க ஒருத்தர் திருவடி நிறுத்தின் இருக்கார் ஒருத்தர் திருவடி அலம்புறார் ஒருத்தர் அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை தலையால தாங்கிட்டு இருக்கார் அப்ப யார் பரதேவதை திருவடியை நீட்டின் இருக்கவர் தானே பரதேவதை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தெரியலையாங்கிறார் நன்னத்தனை பார்க்கறீ இந்த சரித்திரம்னா எல்லா இடத்துல எழுதி வச்சிருக்கேன் நம்மாழ்வார் பாடினா கண்டும் தெளியவில்லை உங்க எல்லாருக்குமே பரதேவதை யாருன்னு தெரியும் பிடிவாதத்துக்கு தெளிவடைய மாட்டேன் இருக்கிறார் எந்த வேதத்தை படிச்சாலும் இதிகாச புராணத்தை தெரிச்சாலும் பரதேவதை தெரியுது ஆனா நீ பிடிவாதமா நாம் பிடிச்ச மயிலுக்கு மூணே காலம் சொல்லிருக்கு இது இந்த ஸ்ரீவைஷ்ணவாச்சாரியில பெரிய புகார் வேற நீங்க யார் அங்க போக மாட்டேன் நீங்க குறுகிய மனப்பான்மையுடைய இதுதான் குறுகிய மனப்பான்மையா இருந்தா இதுவே இருக்கு தப்பு இல்லையா அப்படின்னா மக்கள் பேரோட சண்டை போடுவீங்கன்னா மாட்டோம் எல்லாரும் சமம்னு சொல்லிட்டு ஆகவே எல்லாரையும் காப்பாற்றணும் பண்ண மாட்டோம் கண்டிப்பா ஒருத்தர் தான் பரதேவத்தை இல்லைன்னா குழம்பியே போயிடும் லோகம் நீ ராஜா நீ ராஜா நீ ராஜா என்ன ஆகும் அவ துண்டாடிட்டு போடுவான் நாட்டை அதனால இந்த ஜெகத்து பிரபஞ்சம் ஒருத்தருக்கு தான் அப்படின்னு மக்கள் பேரோட சண்டை போடுவீர்னார் அந்த பகவானுடைய உடல் உறுப்பு அவையவன் நீனு ஒன்ன நான் மதிக்கிறேன் அது யாரானதான் மதிக்கிறேன் எந்த மதத்தவனையும் மதிக்கிறேன் என எந்த மதமா இருந்தாலும் அவருக்குள்ளே என் பெருமாள் நினைச்சார் அதனால கண்டிப்பா சண்டை போட மாட்டேன் ஆனால் அதை அவரை விட்டுட்டு இவருடைய தலைவரும் முழுமுதற் கடவுள் என் தலைவரும் முழுமுதற் கடவுள் நான் ஒத்துக்கிட்டு தான் இல்லை எனக்கு வேதம் ஒத்துக்கல இது நான் இல்லை நீங்களும் இல்லை இப்போ வேதம் சொல்லியிருக்கிறது இவர் தான் பரதேவத்தை ஒத்துருடன் அப்ப இவரோட சண்டை போடுவியா மாட்டவே மாட்டேன் ஏன்னா அந்த பரதேவத்தினுடைய சொத்து தான் இவரும் அந்த பரதேவத்தினுடைய சொத்து தான் அடியேனும் அப்படி இருந்துச்சு நான் ஏன் அவரோட சண்டை போடுறேன் இந்த ரெண்டு மடங்கு நான் பாத்துக்கேன் இது நேர பாத்துக்கிறதாவது சண்டை வரும் என் பெருமானுக்கு சொத்துன்னு தெரிஞ்சு பார்த்துட்டேன்னா சண்டையே வராது அவ்வளவு ஜாதிரதையா அவரை பார்த்துப்பேன் வந்து ஏன் மற்ற பேரும் பரதேவத்தை ஆக மாட்டாளானால் சட்டுன்னு சொல்லிட்டார் ஒருத்தருக்கு எவ்வளவு ஆபத்து இருக்கு பாருங்க சொல்லிக்க முடியாத சமப்படுறா யோசிச்சு பாருங்கிற என்ன ஆபத்து வேதாபகார பிரம்மா சூழ்நிலே இருக்கிறச்சே மூக்கு வழியா வேதமே நழுவி ஓடிப்படும் அதுக்கப்புறம் பெருமாள் அவதரித்து தான் வேதத்தை எல்லாம் முழுத்து கொண்டு தீபுணும் சூந்தரிச்சே வலப்ப குச்சியை தலைச்ச பிள்ளைகளை கேட்டுக்கும் ஆனா இப்ப பாருங்க வேதாபகார பிரம்மா சூழ்நிலை இருக்கிறச்சே வேதமே காணப்படுத்தது வேதாபகார குரு பாதக ரொம்ப பெரியவா அவார்டுக்கு தகுந்த மாதிரி குற்றம் பண்ணுவலாம் விரலுக்கு தகுந்த வீக்கம் அதே போல பிரம்மாவுக்கு அஞ்சு தலை இருந்தது பரமசிவனாருக்கு அஞ்சு தலை இருந்தது அது என்ன தந்தைக்கும் அஞ்சு தலை தனையனுக்கு அஞ்சு தலைன்னு இவர் கொஞ்சம் சேர்த்து வந்தது ஏனெனில் திருப்புராந்தகரங்கிறவர் திருப்புர சம்ஹாரம் பண்ணார் சிவன் அதனால் அவருக்கு பெருமிதம் வந்தது அது என்ன பிரம்மா ஒன்னுமே சம்ஹாரம் பண்ணதில்லை அவருக்கு அஞ்சு தலை நான் இவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்கேன் எனக்கு அஞ்சு தலை தகப்பனார் தலையே கிழிஞ்சவர் கிழிஞ்சினதுனால ஒரு தலை கையில ஒட்டின்னு எடுத்துப்போம் இதுதான் குரு பாதக குருன்னா பெரிய பாதகம்னா பாதகம் தகப்பனாருடைய தலையை கிள்ளி கபாலம் கையில ஒட்டுண்டு தகப்பனார் சாபம் போட்டார் கபாலித்வம் பவிஷ்யதி நீ கபாலியாக ஆய்விடுவாய் அதுதான் இன்னைக்கு சென்னையில மயிலாப்பூர்ல இருக்கு கபாலி கோவில் கபாலி கோவில் அடங்கு அப்படி தகப்பனார் சொல்லுவார் கபாலி கோவில் நன்னா இருக்கிற வரைக்கும் தான் ஸ்ரீவைஷ்ணவன் நன்னா இருக்கும் ஏனால் அப்படின்னாத்தான் கபாலி அவர் தெரியும் கபாலி அவர்னு தெரிஞ்சா என்ன லாபம் இந்த கபாலம் போகிறதுக்காக அவர் பிக்ஷை எடுக்கிறது போக ஆரம்பிச்சார் இது எங்க போகும் தெரியல ஒட்டினுடுத்து கையில இதை போக்குறதுக்கு வழி தெரியுது இந்த மாத்திய புராணத்துல பரமசிவனாரே ஸ்லோகம் சொல்றார் இவர் கபாலத்தோட எல்லா இடத்துக்கும் போனார் பிண்டியார் மண்டையேந்தி திறன்மனை திருகன் தொண்ணும் முண்டியான் சாபம் தீர்த்த ஒருவன் ஊருலகமேற்கும் கண்டியூர் அரங்கம் மையன் கட்சி வேர் மல்ல என்று மண்டினால் புயலல்லால் மற்றையார் புயலாம் ஏற்பாசம். இது திருவங்கியாழ்வார்களை திரு குருந்தாண்டார் பெரிய திருமையில சாதிக்கிறார். படையடத்த மடவண்ணம் தெரியாது மலர்க்கமலம் மடலெடுத்து மதுநகரும் வயலுடுத்த திருமலையூர் முடையடத்த சிறமேந்தி மூவுலகம் பலிகிருவோம் இடர்கெடுத்த திருவாளம் இணையடியே அடனெஞ்சே சத்திர நாராயண ஸ்ரீமான் மயாபிக்ஷாம் பிரயாசித்தா. நேர பதிரீகாஸ்தமத்துக்கு போனார் சிவன். அங்க போய் பெருமாள்கிட்ட பிரார்த்திக்கிறார், ஒட்டி நுடுத்தே இது எப்படி போகணும்னு தெரியலேன்னு. தன் மார்பில் இருக்கிற வியர்வை நீரை எடுத்து ஸ்ரீமன் நாராயணன் தெளித்த அப்ப கையில இருக்கிற இந்த கபாலம் நூறு நூறா உடஞ்சது. அது உடஞ்சதுதான் பிரம்மகபாலம். பிரம்மகபாலம் சொல்லிட்டு இருக்கோம். நாம கயால சாதம் பதிரிகாசிரமத்துக்கு போய் பிரம்மகபாலத்துல பிண்டபிரதானம் பண்றோம், அது உடஞ்சு சொல்லியோ. அதே போல பிச்சாண்டார் கோவில்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா, ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்துல இருக்கோம். அந்த கோவில் தான் திருக்கரம்பனூர். நம்ம ஊர் பார்த்தீங்கன்னா புருஷோத்தம பெருமாளுடைய சன்னதி திருக்கரம்பனூர், அதுக்கு பிச்சாண்டார் கோவில்னு பேர். என்ன பிச்சாண்டார், பிச்சை ஆண்டவர். அவர் போய் பிக்ஷை கேட்கிறார். அந்த தாயாருக்கு அன்னபூரணி தாயார், அன்னலட்சுமி தாயார், அவ தான் பிக்ஷை இட்டாளாம். இட்டதுனாலதான் இவர் கையில இருக்கிற கபாலமே உடஞ்சிருக்கு. இதே போல திருத்தண்டியூர் ஹரசாப விமோசன பெருமாள், அவரே இந்த சாபத்தை போக்கினவர். பதிரிகாசிரமம் இருக்கிறதே பெருமாள் அவருக்கு தான், அவர் தான் இந்த சாபத்தையே போக்கினவர். ஆக சாபம் பெற்றவர் ஒருத்தர், சாபத்தை போக்கினவர் மற்றொருத்தர். நீ ரெண்டு பேரும் பல தேவதையனா என்ன பண்றதுங்கிறார். இவர் தாத்தனா தல கையில ஓட்டிட்டு இருக்கே, எப்படி போக்குறதுன்னு தெரியலையே என்று இவர் வந்து பிக்ஷை எடுத்துட்டு இருக்கார். ஒருத்தர் அந்த சாபத்தை போக்குறதுக்கு பிக்ஷை போட்டு இருக்கார். ரெண்டு தெய்வத்தை சமம்னா புரியல. அப்ப உங்களுக்கு புரியல, எனக்கு புரியல, தெரியல. இதுதான் உண்மை, இதுதான் சரித்திரம் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ வேதாபகார குரு பாதக, ரொம்ப பெரிய பாதகம் பண்ணினார். குரு பாதக இது சால கிராமம் பாட்டு முதல் பத்து ஆறாம் திருமொழியிலே பாட்டு. கரையங்கரையும் பரிமாவும் தெரியங்கானன் கடந்து போய் தெரியும் சிறையின் கணையின் துணையாக சென்னான் வண்ணி செருக்கிழத்து மரகொண்டர நீர் அழகட்டு மதுரை நீர் அழங்க வாழரக்கர் தலைவன் தலைவர் கருத்து வந்தான் சாலக்கிராமம் அடனஞ்சே சால கிராமத்துக்கு போகணும்னு சொன்னார். அதில் ஆழ்வார் சொல்லிக்கிறார், வெந்தார் என்பும் துடிநீரும் மெய்யில் பூசி ஓர் சண்டார் தலகொண்டு உலகேழும் திரியும் பெரியோன். உலகேழும் திரியும் பெரியோன் என்றாய் என் அமுதே என்றாய் என்று பதிரிகாசிரமத்துக்கு போய் பரமசிவனார் பிரார்த்திக்க அவருக்கு சாபத்தை விமோசனம் பண்ணினார். போருமோ இதுதான் சரித்திரம், ஞாபகம் சொல்லு. அப்ப வேதத்தையே தொலைச்சவர் ஒத்தர், அவர் தான் பிரம்மா. பெரிய பாபம் பண்ணி தாப்பனார் தலை கையில ஊட்டின்றவர் ஒத்தர், அவர் தான் பரமசிவன். இன்னொருத்தருக்கார், வேதாபகார குரு பாதக தைத்திய பீடா. அப்பப்ப இந்திரனுக்கு அசுரர்களால் ஆபத்து வந்துடும், ஓட்டமா ஒளி வந்துருவோம். சின்ன பிள்ளைகள்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போறச்சே என் பையன் திறந்து பார்த்தான், இதை எடுத்துனுட்டான், இதை எடுத்துனுட்டான்னு வந்து வந்து சத்தம் போட்டு பாருங்க. அது வாத்தியார் போரும்போது பாடத்தை படிக்கணும், திரும்ப திரும்ப வித்தியாசம் சொல்லிட்டு இருக்கேன். அது போல இப்ப வாத்தியார் பெருமாள் தான். இந்திரன் அப்பப்ப மகாபலி தூக்கின்னு போயிட்டான், இவன் போயிட்டான், அவன் வந்துட்டான், இவன் வந்துட்டான், நரகாசுரம் படுத்துற பாடுட்டாங்களே, அம்மாவுடைய குண்டலத்தை எடுத்துட்டு போயிட்டான், கொடையை எடுத்துன்னு போயிட்டான், எல்லாத்தையும் வந்து வந்து சொன்னாரு இல்லையா. வந்ததுக்கு இவர் போய் 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 ரஷ்யத்து கொடுத்துட்டு வர்றார். இதைத்தான் தைத்திய பீடா அப்படின்னா அசுரர்களால் அவருக்கு ஏற்பட்ட பீடை. மூணு பேருக்கும் சொல்லியாச்சு, வேதாபகார குரு பாதக தைத்திய பீடாதி ஆபத் விமோசன மகிஷ்ட பல பிரதான. இவர்களுடைய ஆபத்தையெல்லாம் போக்கி மகிஷ்டமான பலத்தை கொடுக்கறது பகவான். போன்ய பிரஜா பசுபாதி இப்ப மூணு பதி சொல்லிட்டார். ஒருத்தர் யார், அவர் தான் சரஸ்வதி பதி பிரஜாபதி, பிரம்மாவுக்கு பிரஜாபதி பேரா. அடுத்தவர் யாரு, உமாபதி. மூணாவது யாரு, சசிபதி. ஒருத்தர் சசிபதி, ஒருத்தர் உமாபதி, ஒருத்தர் பிரஜாபதி. மூணு பத்தியும் ரொம்ப பெரியவாளாச்சே, பெரியவா. இன்னொருத்தர் இருக்கார் ரமாபதி. அந்த ரமாபதி அனுகிரகித்தா தான் இவர் பதி பேரே. இவா மூணு பேருக்கும் பதி பத்தின்னு பேர் வந்திருக்குன்னு அது ரமாபதி அனுகிரகித்தா தான் உண்டு. அதுதான் கோன்ய பிரஜா பசுபதி பரிபாதி பசுபதி சிவன், பிரஜாபதி பிரம்மா, சதீபதி இந்திரன். சத்ய சொன்னால் மங்களமானவர் அர்த்தம், சுத்தமானவர். அந்த சிவன் எப்ப தெரியுமோ மங்களமானவர் ஆனார். கையில கபாலம் ஓட்டின்றதே எப்படி மங்களமானவர் இருப்பார். அந்த கபாலம் தொலைஞ்சு திருவிக்ரம ஸ்ரீபாத தீர்த்தத்தைன தன் தலையால தாங்கினாரோ அப்ப சிவன் சிவன் ஆனார்ங்கிறார். சிவங்கிறது பேர், சிவங்கிறது மங்களம். அப்ப பேர்ல மங்களம் இருந்தது, கையில மங்களம் இல்ல. இப்ப அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை தலையில தாங்கின உடனேதான் மங்களமாக ஆனார். அப்ப மகிட்ட பல பிரதான கோண்ய பிரஜா பசுபதி பரிபாதி சச்ச பாதோதகேனு 13வது ஸ்லோகத்தாலே இவர்தான் பரம்பொருள். மற்ற தேவதைகள் எல்லாம் அங்கான்யா தேவதா, பரம்பொருளான சிவன் நாராயணனுக்கு அங்கங்களாகத்தான் இருப்பார்கள். ஆகவே சரணாகதி பண்ணுவது யாரிடத்திலும் செய்ய முடியாது, ஒருத்தனிடத்தில் தான் செய்ய முடியும் அப்படிங்கிற அளவுக்கு இப்ப தெளிவுபடுத்துட்டார். அப்ப சரணாகதி யாரிடத்தே? பரம்பொருளிடத்தே. பரம்பொருளின் பெருமை என்ன? எத்தனை தேவத்தை இருந்தாலும் அவருடைய மகிமாங்கிற கடல்ல சிறு துளிதான் இவருடைய பெருமை. ரொம்ப பெரியவர்னா கிட்டக்கு போக முடியுமா? கவலைப்படாதீங்க, நம்ம தலைவியும் இருக்கா, வேதாந்தத்திரி இருக்கா, நம்ம தலைவி இருக்கா அப்படிங்கிற அளவுக்கு 13 ஸ்லோகம் வரைக்கும் பார்த்திருக்கோம். இனி அந்த பிராபியத்தினுடைய ஸ்வரூபத்தை சொல்லி 22 ஸ்லோகத்துல சரணாகதி அனுப்பிச்சு என்னென்ன கைங்கரியமானோ அது பெருமானுக்கு மட்டும் இல்லை பாகவத கைங்கரியம் அளவுக்கு பண்ணம்னு சொல்ல போகிறார். என்னங்கிறது நாளைக்கு விண்ணப்பிக்கிறேன். ஆளவந்தார் திருவடிகளே சரணம். Thank you.